الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد கடந்த நான்கு வாரங்களாக சூரத்துல் மாஊன் இருக்கிறோம். இதுல முதலாவது சூரத்துல் மாஊன இரண்டாக பிரித்திருந்தோம். அரஅயத் அல்லதி யுகத்திபு பித்தீன் ஃபதாலிக் அல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுப்பு அலா துஆலில் மிஸ்கீன். அரஅயத் அல்லதி யுகத்திபு பித்தீன், கூலியை கூலினாலே பொய்ப்பிப்பவனை நீர் பார்த்தீரா? அவன் அனாதையை தட்டிவிடுகிறான், மேலும் மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவது இல்லை என்ற மூன்று பகுதிகள். இதுல வலா யஹுப்பு அலா துஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை என்ற மூன்றாவது ஆயத்தில் கடந்த மூன்று வாரங்களாக நாங்கள் இந்த மிஸ்கீன் என்ற பதத்தோட சம்பந்தப்படுத்தி நிறைய விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். மிஸ்கீன் ஏழை என்றால் யார்? மிஸ்கீன் ஃபக்கீர் என்ற பதங்களுக்கிடையினால ஒற்றுமை வேற்றுமை, மிஸ்கீன் ஃபக்கீருடைய மகிமை, மிஸ்கீன் ஃபக்கீரை நேசித்தல், அந்த நேசித்தலினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், மிஸ்கீன் ஃபக்கீரை பற்றி இஸ்லாம் செலுத்துகின்ற கரிசன, மிஸ்கீன் ஃபக்கீர் என்ற பதத்தோடு சம்பந்தப்படுத்தி யாசகம் கேட்பதற்கு செய்வதற்கு அனுமதிக்கக்கூடிய ஃபக்ர் வறுமையின் இல்லை எது, வறுமை என்பது தொடர்ந்து உலகத்தில் முடிவுறாமல் இருக்கக்கூடிய ஒன்றா, அல்லது அதை முடிக்கிறது என்றிருந்தால் தனிப்பட்ட வகையில் முடித்துக் கொள்வதா அல்லது பிறரின் உதவியோடு முடித்துக் கொள்வதா, தனிநபருக்கு மாத்திரம் இது சொந்தமானதா சமூகத்தோடு சேர்ந்து சொந்தமானதா, வறுமையினுடைய காரணத்தை பொறுத்த மட்டில் வறுமையில் உள்ளவர்கள் எத்தனை வகையானோர் என்பதை பற்றி எல்லாம் நாங்கள் இறுதியாக படித்து முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதிக்கு போறோம். ரெண்டையும் சேர்த்திப்போம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவதில்லை, அதாவது மறுமையை பொய்ப்பிக்கக்கூடியவனிடம் அல்லாஹ் இரண்டு பண்புகள் இருப்பதாக சொல்கிறான். ஒன்று, அவன் அனாதையை தட்டிவிடுகிறான். இரண்டாவது, மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு அவன் தூண்டுவது இல்லை. மிஸ்கீனுக்கு உணவளித்தல், மிஸ்கீன் என்றால் யார் என்பதை நாங்கள் முடித்ததற்கு பிறகு மிஸ்கீனுக்கு உணவளித்தல் சம்பந்தமாக இப்ப நாங்கள் படிப்பதற்கு போறோம். மிஸ்கீனுக்கு உணவளித்தல், இஸ்லாத்தில் உணவளித்தல் என்பது பொதுவானது, அது மிஸ்கீனுக்கும் தான், மிஸ்கீன் அல்லாதவருக்கும் தான். உணவளித்தல் என்பதால் அல்லாஹ் மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்று இந்த இடத்துல சொல்லியிருக்கிறான். பொதுவாக மிஸ்கீனுக்கு உணவளித்தல் அல்லாமல் உணவளித்தல் என்றும் இருக்குது, உணவளித்தல் அது மிஸ்கீனையும் உள்ளடக்கும், மிஸ்கீன் அல்லாதவரையும் உள்ளடக்கும். ஏழைக்கும் உணவளிக்கலாம், ஏழை அல்லாதவருக்கும் உணவளிக்கலாம். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்வது உண்ணுவதற்கு வசதி இல்லை அல்லது போதாது என்றிருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவளித்தல். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவளித்தலை தூண்டியிருக்கிறான், குறிப்பாக மிஸ்கீனுக்கு ஃபக்கீருக்கு உணவளித்தலை தூண்டியிருக்கிறான். சுவனத்தில் சில அறைகள் இருக்கின்றன, சுவனத்தில் சில அறைகள் இருக்கின்றன, அந்த அறைகள் உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே தெரியும், அவற்றின் உள்ளுள்ளவை வெளியே இருந்து பார்த்தால் தெரியும், அவற்றின் வெளியே உள்ளவை உள்ளே இருந்து பார்த்தால் தெரியும். அப்படின்னா என்ன அறைகளாக இருக்கு? கண்ணாடி அறைகள். அல்லாஹ் இதனை யாருக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லும் போது சொன்னாங்க, பேச்சை மென்மையாக ஆக்கி கொண்டவன், அதாவது பேச்சை மென்மையாக ஆக்கி கொண்டவன் என்றால் பேசும் போது நளினமாக பேசுபவன், கடுமையாக ஆட்களுடைய உள்ளம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல பேசாமல் மென்மையாக பேசக்கூடியவர், மேலும் உணவளித்தவன், தொடர்ந்து நோன்பு வைத்தவன், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் தொழுதவர், இவர்களுக்கு அல்லாஹ் இந்த அறைகளை தயார் செய்து வைத்திருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். இதுல முதலாவது பேச்சை நளினமாக ஆக்கிக் கொண்டவன், இரண்டாவது உணவளித்தவன். இந்த இடத்துல மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்று சொல்லப்படவில்லை, இது மிஸ்கீனுக்கும் தான் மிஸ்கின் அல்லாதவருக்கும் தான். உணவளித்தல் என்பது அதன் அளவில், அது யாருக்கு உணவளிக்கிறோம் என்பதற்கு வெளியே அதன் அளவில் ஒரு சிறப்பான காரியம். அது எங்களுடைய உறவினர்களாக இருப்பார்கள், உறவினர் அல்லாதவர்களாக இருப்பார்கள், நண்பர்களாக இருப்பார்கள், ஒரு விருந்தோம்பல் செய்கிறோம், அல்லது விருந்தோம்பல் இல்லை திடீர்னு ஒருவர் ஒரு இடத்துல என்ன செய்யறோம், தந்து சாப்பிடுவோம் என்று கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறோம், அல்லது ஒருவருக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யறோம், வீட்டுக்கு சாப்பாட அனுப்பி விட்டுறோம். இது பொதுவானது, இது வசதி உள்ளவர்களுக்கும் என்ன கொடுக்கலாம். ஆகவே இப்படி பொதுவாக உணவளித்தல் என்று வரக்கூடிய வேளையில அவற்றுக்கு நன்மைகள் வேறாக இருக்குது. சிறப்பாக குறிப்பாக மிஸ்கீன்களுக்கு உணவளித்தல் என்று வரும்போது அவற்றுக்குரிய நன்மைகள் மேலதிகமான நன்மைகளாக இருக்கும். ஏனென்றால் இது தேவைப்பட்ட ஒருவருக்கு என்ன செய்யப்படுது, உணவளிக்கப்படுது. அது முன்னர் பொதுவாக சொல்லப்பட்டது, அது மிஸ்கீனா இருந்தால் தேவையுள்ளவராக இருப்பார், மிஸ்கீனாக இல்லாவிட்டால் உணவுக்கு தேவையற்றவராக இருப்பார். ஆகவே இப்படி சில கட்டங்களில் வருவதுண்டு. பொதுவாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு சொல்வது போல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள், சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள், இன பந்தை சேர்ந்து நடங்கள், மனிதர்கள் தூங்கும் வேளையில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் நீங்கள் தொழுங்கள், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவில் நீங்கள் தொழுங்கள், அமைதியாக நீங்கள் சுவனம் புகுவீர்கள் என்றாங்க. அமைதியாக நீங்கள் சுவனம் புகுவீர்கள். அப்ப இந்த அறிவிப்பின்படி சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள், சலாத்தை பரப்புங்கள், உணவளியுங்கள். இந்த இடத்துல உணவளியுங்கள் என்பது பொதுவானது, மிஸ்கீன் என்று சொல்லப்பட இல்லை. மூன்றாவதாக என்ன வருது, உறவினர்களை சேர்ந்து நடங்கள். நாலாவதாக மனிதர்கள் தூங்கும் வேளையில நீங்கள் தொடுங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, எந்த பிரச்சனையும் இல்லாம சூனத்துக்கு போவீங்க. இது அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்த பிறகு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரழியல்லாஹு அன்ஹு, அந்த நேரத்தில் அவங்க இஸ்லாத்து தழுவி இருக்க இல்ல, அவங்க யூத அறிஞர், யூத அறிஞர். அவங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால நபி அவர்களை முதலாவது சந்தித்த வேளையில சில கேள்விகளை கேட்டாங்க. என்றால் அவங்களுக்கு யூதத்தில் சொல்லப்பட்டிருந்தது தெரியும், அவங்களுக்கு தௌராத்தில் என்னென்ன கடைசி நபியை பற்றி சொல்லப்பட்டிருக்குமோ அது சார்ந்த கேள்விகள். அவங்க தான் சொல்றாங்க, நான் நபி அவர்களிடத்திலிருந்து முதலாவது படித்து கொண்டது இது. இப்ப சொல்ல ஹதீஸிக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னது, அது அவங்க முதலாவது கேட்டுக்கொண்டது. நபி அவர்கள் முதலாவது சொன்னது என்று அவங்க அறிவிப்பதானது அவர்களுக்கு அது முதலாவது. அதுக்கு முன்னால நபி அவர்கள் பல ஹதீஸ்ல சொல்லித்தாங்க, இது அவர்களுக்கு முதலாவது. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரழியல்லாஹு அன்ஹு. ஆகவே உணவளித்தல் என்பது ஒரு தனியான நன்மை தரக்கூடிய காரியம். மிஸ்கீனுக்கு ஃபக்கீருக்கு உணவளித்தல் என்பது விசேடமாக நன்மையான ஒரு காரியம், விசேடமான நன்மையான ஒரு காரியம். மிஸ்கீனுக்கு உணவளித்தலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் ஹதீஸ்ல சொல்ல காண்போம். சூரத்துல் பலத் 11வது ஆயத்து முதல் 16வது ஆயத்து வரை, சூரத்துல் பலத் லா உக்ஸிமு பிஹாதல் பலத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூராவில் 11 முதல் 16வது ஆயத்துகள் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். அதாவது மிஸ்கீனுக்கு உணவளித்தலை அல்லாஹ் ஒரு தடை தாண்டக்கூடிய வேலையாக சொல்லியிருக்கிறார். அதாவது கஷ்டமான ஒரு வேலையை செய்வதாக அல்லாஹ் தஆலா அதை உருவகப்படுத்தியிருக்கிறார். வேலையிலும் கஷ்டமான ஒரு வேலையாக அல்லாஹ் மிஸ்கீனுக்கும் யத்தீமுக்கும் உணவளிப்பதை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்கள்ல அல்லாஹ் இது பணத்தை செலவழிக்கணும், ஒரு இதை கொடுப்பதனால் மிஸ்கீன் தன்னை பற்றி யாரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். மூன்றாவது மிஸ்கீன உரியவரை தேடி கொடுக்கணும், எல்லாருக்கும் சும்மா கொடுப்பது போல கொடுக்க இயலாது, அல்லது எத்தீமை தேடி கொடுக்கணும். எனவே இப்படியான பல காரணங்களுக்காக எழுந்தமானமாக ஒருவருக்கு உணவை கொடுத்துட்டு போறது போல செய்ய முடியாது, இது ஒரு கஷ்டமான வேலை வகையிலே சொல்லியிருக்கலாம். அல்லது இன்னும் ஒரு விளக்கமும் இருக்குது, அல்லாஹ் மறுமையில சுவனத்துக்கு இதை தாண்டித்தான் போகணும் என்றவாறாக இந்த வேலையை உலகத்தில் செய்திருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், சுவனத்துக்கு போகலாம் என்ற வகையில சொல்லியிருக்கலாம் என்று. ஃபலக் தஹமல் அகபா, அவன் மனிதன் அகபாவை தாண்டவில்லை அல்லது நுழையவில்லை என்கிறான். அகபா என்றால் என்ன என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து கேட்கிறான். ஒமா அதுராச மல் அகபா, அகபா என்றால் எது என்று உமக்கு தெரியுமா, எது உமக்கு எதனை அறிவித்து தந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். அகபாவை மனிதன் தாண்டவில்லை அல்லது அகபாவுக்குள் மனிதன் புகவில்லை, அகபா என்றால் என்ன என்று அல்லாஹ் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார். கேட்டு போட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபத்து ஒரு அகபா, ஒரு அடிமையை உரிமையிடுதல். அகபா என்பது ஒரு அடிமையை உரிமையிடுதல். அப்ப அடிமை ஒன்ற உரிமையிடுவது கஷ்டமான வேலை, அதை விலை கொடுத்து வாங்கணும், அதுக்கு பிறகு அது உரிமையிடுறது. அப்ப இந்த வேலையே அல்லாஹால ஒரு கஷ்டமான வேலையாக சொல்லியிருக்கிறார். அல்லது பசியுள்ள ஒரு நாளில் உணவளித்தல், பசியுள்ள ஒரு நாளில் உணவளித்தல். யத்தீமன் யாருக்கு உணவளித்தல், உறவினரான ஒரு எத்தீமுக்கு, ஒரு அனாதைக்கு, அல்லது ஒன்றுமில்லாத ஏழைக்கு உணவளித்தல் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி வைத்தார். அக்கபா என்பது, அக்கபாவை தாண்டுவது என்பது ஒன்று ஒரு அடிமையை உரிமையிடுதல், அல்லது பசியுள்ள ஒரு நாளில், அதாவது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மிஸ்கீனுக்கு அல்லது பசியோடு இருக்கக்கூடிய ஒரு எத்தீமுக்கு. பசியுடைய நாள் தான் அவங்க அன்றைக்கு என்ன செய்யறாங்க, பசியில இருக்கிறாங்க, அப்படியான தினத்தில் அவங்களுக்கு உணவளித்தல் என்றால் அவங்க பசியோடு இருக்கக்கூடியதையும் தேடி பார்க்கணுமே, அதான் கஷ்டமானது. அல்லாஹால சொல்றார், சும்மா ஒரு மிஸ்கீனுக்கு கொடுத்துட்டு போகலாம், அவர் அன்றைக்கு பசியோடு இருக்கிறாரோ இல்லை எங்களுக்கு தெரியாது, பசியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாண்டு தேடி பார்க்கணும், எங்களுக்கு இந்த ரகசியம் தெரிய வருமா, என்ன கஷ்டம். எனவே இதனை ஒரு மனிதர் செய்வார் என்றால் அவர் என்ன செய்திருக்கிறார், ஒன்று உலகத்தில் ஒரு கஷ்டமான வேலையை செய்திருக்கிறார், அல்லது மறுமையில அவர் சுவனம் போவதற்கு இடையில் உள்ள ஒரு கஷ்டத்தை என்ன செஞ்சிருக்கிறார், தாண்டி போயிருக்கிறார், ஒரு தடை தாண்டக்கூடிய அமலாக உருவகப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹால சூரத்தின் பலத்தில் 11வது ஆயத்து முதல் 16வது ஆயத்து வரைக்கும். ஆகவே இது மிஸ்கீனுக்கு உணவளித்தலை பற்றி பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தின் பகுதி. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த இடத்துல, இந்த ஆயத்தில், சூரத்துல் பலத்தில் இருக்கக்கூடிய ஆயத்தில், ஒன்றுமில்லாத ஏழை என்று சொல்லுவதற்கு விளக்கம் சொன்னான். ஒன்றுமில்லாத ஏழை என்று அல்லாஹ் 16வது ஆயத்தில் சொல்வது சூரத்துல் பலத்தில், வீடு இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய ஏழை என்று சொன்னான். ஒன்றுமில்லாத ஏழை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, ஒன்றுமில்லாத ஏழை என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லும் போது வீடு இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய ஏழை என்று சொன்னான். அப்படியானவங்க பல பேர் இருக்கிறாங்க, ஆனால் தேடி பிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களோட சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு அறிவிப்பு வருது. பசியுடைய நாளில் உணவளித்தல் என்று இப்ப நாங்க படிச்சோமே. பசியுடைய நாளில் உணவளித்தல் என்றால் என்பதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லும் போது சொன்னார்களாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்றால், பசித்த முஸ்லிமுக்கு உணவளித்தல், பசித்திருக்கும் ஒரு முஸ்லிமுக்கு உணவளித்தல், பொதுவாக உணவளித்தல், மிஸ்கீனுக்கு உணவளித்தல், மூன்றாவது ஒரு கட்டம் என்ன, பசித்திருக்கக்கூடிய முஸ்லிம். அதான் அல்லாஹால பசித்திருக்கும் நாள் என்று சொன்ன, இது ரொம்ப கஷ்டம். இப்படியான ஒரு ஆளை தேடி பிடிக்கிறது, பொதுவா கொடுத்துட்டு போகலாம், சரி தேடி பிடிக்கலாம் ஒரு மிஸ்கீன, அதுவும் பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் பசித்திருக்கும் வேளையில் எப்படி அவனை தேடி பிடிக்கிறது, இது ரொம்ப கஷ்டமான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் ஜாபிர் ரழியல்லாஹு ஹஜ்ரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இப்படி சொன்னதாக சொல்லப்பட்டிருக்குது, பசித்திருக்கும் முஸ்லிமுக்கு உணவளித்தல் பாவ மன்னிப்பை கட்டாயமாக்கக்கூடியவற்றை சேர்ந்தது. பசித்திருக்கும் முஸ்லிமுக்கு உணவளித்தல் பாவ மன்னிப்பை கட்டாயமாக்கி வைக்கக்கூடியவற்றை சேர்ந்தது. பாவ மன்னிப்பை கட்டாயமாக்கி வைக்கக்கூடியது என்றால், தொழுகை பாவத்தை மன்னிக்கும் என்று படித்தோம், சிறிய பாவங்கள மன்னிக்கப்படுறதுக்கு படித்தோமே, தொழுகை பாவத்தை மன்னிக்கும், ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா வரைக்கும் பாவத்தை மன்னிக்கும், ஒரு ஒம்ரா அடுத்த ஒம்ரா வரைக்கும் பாவத்தை மன்னிக்கும் நான் படித்தோமே. அதாவது சிறிய பாவங்கள் நல்ல அமல்களை கொண்டு மன்னிக்கப்படுகின்றன. அதே போலத்தான் பாவத்தை பாவ மன்னிப்பை பாவ மன்னிப்பை கட்டாயமாக்கக்கூடியவை. இப்ப தொழுகை பாவ மன்னிப்பை என்ன செய்யும் எங்களுக்கு தரும். அது போல பாவ மன்னிப்பை கட்டாயமாக்கக்கூடியவற்றில் உள்ள ஒன்று தான் பசித்த முஸ்லிமுக்கு உணவளித்தல். அதுவும் முக்கியம். இது காபிருக்கும் சரி வராது இந்த ஹதீஸின் படி. காபிருக்கு உணவளித்தல் என்பது வேறு விஷயம், அது அடங்கும். ஆனால் இந்த ஹதீஸின் படி பசித்த முஸ்லிமுக்கு உணவளித்தல் பாவ மன்னிப்புக்கு காரணமாக இருக்கும் என்பதுதான் அதை அர்த்தம். பசித்த முஸ்லிமுக்கு உணவளித்தல் பாவ மன்னிப்பை கட்டாயமாக தரக்கூடியவற்றை சேர்ந்தது என்று ஹபரத் ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்னாங்க. முஸ்தத்ரக் அல் ஹாசிம்ல இது பதிவாக இருக்குது. இதன்படி சூரத்துல் பலத்தில் 11வது ஆயத்து முதல் 16வது ஆயத்து வரைக்கும் மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்பது ஒன்று, அதே நேரத்தில் பசித்திருக்கும் வேலையில மிஸ்கீனுக்கு உணவளித்தல் அல்லாஹால அந்த ஆயத்தில் சொல்லியிருக்கிறார். இங்க பொதுவாக உணவளித்தல் மிஸ்கீனுக்கு, மிஸ்கீனுக்கு அவர் பசித்திருக்கும் வேலையில உணவளித்தலும் அடங்கும், சும்மா இருக்கும் வேலையில உணவளித்தலையும் அடங்கும். அல்லாஹ் விசேஷமாக சூரத்தில் பலத்தில் பசித்திருக்கக்கூடிய வேலையில அவங்களுக்கு உணவளித்தல பத்தி சொல்லியிருக்கிறார். சூரத்து தஹர் 8வது ஆயத்தில் அல்லாஹால நல்ல மனிதர்களுடைய பண்பை பற்றி பேசியிருக்கிறான். இன்னல் அபுராரே ஷபூன் என்று தொடரக்கூடிய ஆயத்தில் இருந்து அல்லாஹ் وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا சூரத்து தஹர் உங்களுக்கு பாடமா இருக்கலாம். அல்லாஹ் நல்லடியார்களுடைய பண்பை பற்றி சொல்லும் போது, உணவில் தமக்கு விருப்பம் இருக்கும் நிலையில், உணவில் அதாவது ஒரு சமைத்த சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாடு நான் சாப்பிட வேண்டும் என்ற என்ன ஆசை இருக்கும் நிலையில் அதை தான் சாப்பிடாம யாருக்கு கொடுக்கிறார், ஒரு மிஸ்கீனுக்கு கொடுக்கிறார், உணவாக கொடுக்கிறார். மேலும் ஒரு அனாதைக்கு அதனை உணவாக கொடுக்கிறார்கள், மேலும் ஒரு கைதிக்கு அதனை உணவாக கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லி வைத்தான். ஒன்று பசி இல்லை, ஆசை இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது பசியும் தனக்கு இருக்குது. பசி இருந்தால் ஆசையும் இல்லையோ தின்ன வேண்டிய நிலைத்தான் இருக்கும். எப்படியோ தனக்கு ஒரு தேவை அதில் ஆசையும் இருக்குது, அப்படியான உணவு தன்னிடத்தில் இருக்கும் நிலையில என்ன செய்கிறார் அவர், ஒரு ஏழைக்கு அல்லது ஒரு அனாதைக்கு அல்லது ஒரு கைதிக்கு கொடுக்கிறார் என்று அல்லாஹால நல்லடியார்களுடைய பண்பை பற்றி சொல்லும் போது சூரத்து தஹரின் 8வது வசனத்தில் சொன்னார். இந்த இடத்தில் அல்லாஹ் மூவரில் ஒருவராக யாருக்கு உணவளித்தல உணவளிப்பவர் சேர்த்திருக்கிறார், மிஸ்கீன ஒருவராக சேர்த்திருக்கிறார். அடுத்ததாக மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை அல்லாஹ் ஒரு நன்மையான காரியமாக புகழ்ந்து சொன்னதை வேலை, மிஸ்கீனுக்கு உணவளிக்காமல் இருப்பது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பயங்கரம் என்றையும் அல்லாஹால சொல்லிவிட்டான். சாதாரணமான ஒன்றல்ல. மிஸ்கீனுக்கு உணவளித்தல் ஒரு உயர்ந்த காரியம். அதேவேளை மிஸ்கீனுக்கு நம்மிடத்தில் இருக்குது கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சாப்பிடுவதற்கு மிஸ்கீனுக்கு, அது நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை சூரத்துல் முத்தசிர் 38வது ஆயத்து முதல் 47வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் விளக்கம் பண்ணினான். சூரத்துல் முத்தசிர் 38வது ஆயத்து முதல் 47வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் அதுல சுவர்க்கவாசிகள் சுவனத்தில் இருந்து கொண்டு அனில் முஜ்ரிமீன் நரகத்தில் இருக்கக்கூடிய பாவிகளை பற்றி பேசிக் கொள்வார்களாம், விசாரிப்பார்களாம். அவங்க என்ன செய்வாங்க என்றால் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பார்களாம், மா சலகக்கும் ஃபீ சஃபர், எது உங்களை சஃபர் என்ற நரகத்துல கொண்டு வந்துச்சு. சுவனவாசிகள் யாரை பார்த்து கேட்கிறது, நரகவாசிகளை, எது உங்களை நரகத்துக்கு, அதுவும் சஃபர் என்ற நரகத்துல கொண்டு வந்துச்சு. அவங்க சொல்லுவாங்களா, இப்ப காரணம் சொல்லணும், ஏன் நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்தோம் என்று சொல்வார்களா, நம் நக்கும் இனல் முசல்லீன், நாம் தொழுகையாளிகளை சேர்ந்தவர்களாக இருக்கவில்லை முதல் காரணம், வலம் நக்கு நுசைமுல் மிஸ்கீன், நாம் மிஸ்கீனுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. முதலாவது காரணம் நாம் தொழுபவர்களாக இருக்கவில்லை, அப்போது இபாதத்தோட சம்பந்தப்பட்டது. இரண்டாவது மனிதர்களுக்கு உதவியாக இருத்தல், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. மேலும் தேவையில்லாத வேலைகளிலும் பேச்சுகளிலும் ஈடுபட்டிருந்த வீணர்களோடு நாமும் வீணர்களாக இருந்து கொண்டிருந்தோம். இந்த சூரா எந்த சூராவினுடைய விளக்கத்தில் இருக்கிறோமோ, அராயித்தல்லது யுக்ததிபு பித்தீன், மறுமையை அதாவது கூலினாலை பொய்ப்பித்தல் என்பதை பற்றி படிக்கும் போது இந்த ஆயத்தை நாங்கள் படித்தோம். ஒக்கும் நான் உக்கதிபு பியோமித்தீன், கூலி நாளை நாம் பொய்ப்பிப்பவர்களாக இருந்தோம், ஹத்தா அசானதியின் மௌத்து வரைக்கும் எங்களுக்கு இப்படித்தான் நாம் செஞ்சு கொண்டிருந்தோம். அப்ப நாலு காரணங்கள், ஒன்று தொழுகை இருக்கல் எங்களிடத்துல, இரண்டாவது காரணம் மிஸ்கீனுக்கு நாங்கள் உணவு கொடுக்கிறது இல்லை, மூன்றாவது வீணர்களோடு சேர்ந்து நாமும் வீணர்களாக இருந்தோம், நான்காவது மறுமையினால பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம். இதரத்துல நரகத்துக்கு வந்ததுக்கு காரணமாக அவர்கள் என்ன செய்தார்கள் சொல்வதை பார்க்கும் போது, அல்லாஹ்வுத்தாலா மிஸ்கீனுக்கு உணவளித்தலை ஒரு உயர்ந்த கைங்கரியமாக பார்த்திருப்பது போல அவர்களுக்கு உணவளிக்காமல் இருப்பதை நரகத்துக்கு கொண்டு போக செய்யக்கூடிய செயலாகவும் அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்கிறார். ஆகவே இதில் நாங்கள் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்ளணும். மிஸ்கீன் ஒருவர் வந்து கேட்பார், கேட்டு அது யாசகம், கேட்காமல் எத்தனையோ பேர் என்ன செய்வாங்க, வசதி இல்லாம உணவுக்கு கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு உணவளிக்க வழி செய்யறது, அதிலும் குறிப்பாக அன்றைய பொழுதுல திங்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கிறவங்களுக்கு செய்வோம் என்று சொன்னால் அது சூரத்தில் பலதிர சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடை தாண்டக்கூடிய செயலாக இருக்கும் என்ற பசியுள்ள நிலையில் அவருக்கு உணவளித்தல். ஆகவே மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்பது இரண்டாவது, முதலாவது இஸ்லாத்தில் உணவளித்தல், அது மிஸ்கீனுக்கும் தான் மிஸ்கின் அல்லாதவருக்கும் தான், இரண்டாவது மிஸ்கீனுக்கு உணவளித்தல், மூன்றாவது மிஸ்கீனுக்கு பசியோடு இருக்கும் நிலையில் உணவளித்தல். மூன்றும் வெவ்வேறு சட்டங்கள், மூன்றிலும் அதிசிறந்த வேலை பசியோடு இருக்கும் நிலையில் அந்த மிஸ்கீனுக்கு உணவளித்தல். யாரு பசியோடு இருக்கும் போது, கொடுப்பவரா எடுப்பவரா, எடுப்பவர் மிஸ்கீன் பசியோடு இருக்கும் நிலையில உணவளித்தல் ஆக சிறந்த வேலையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது சுவனத்துக்கு நரகத்துக்கு கொண்டு போவதற்கு காரணமாக இருந்தது போல சுவனத்துக்கு கொண்டு போவதற்கும் காரணம் மிஸ்கீனுக்கு உணவளித்தல். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னோடு இருந்தவர்களை பார்த்து கேட்டாங்க, உங்களில் எவர் என்று நோன்பாளியாக இருக்கிறார்னு கேட்டாங்க. அப்ப இது பகல் நேரம் ஒன்று என்ன செஞ்சிருக்கணும், இரவு நேரத்தில் நடக்க வாய்ப்பில் இந்த கேள்வி கேட்டான், மன் அஸ்பஹ மின்கும் யௌம ஸாயிமா, இன்று உங்களில் எவர் நோன்பாளியாக இருக்கிறார். சபையில் இருந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் யா ரசூலல்லாஹ்னு சொன்னா, நான் நோன்பு வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களில் எவர் இன்று ஜனாசா ஒன்றை தொடர்ந்தவர், அதாவது ஜனாசா ஒன்றின் இறுதி கிரியைகள் என்ன செஞ்சவர், கலந்து கொண்டவர். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தான் நான் என்று சொன்னான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து கேட்டாங்க, உங்களில் எவர் இன்று ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர்? மூன்றாவது வினா, உங்களில் எவர் இன்று ஒரு முஸ்லிமுக்கு உணவளித்தவர்? இதன் போதும் எவரும் பதில் சொல்லவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சான்? நான் என்று சொன்னான். ஒரே சபையில கேள்வி, நாலாவது கேள்வியாக, இறுதியான கேள்வியாக, உங்களில் எவர் இன்று ஒரு நோயாளியை சேமம் விசாரித்தவர் என்று கேட்டான். ஒரு நோயாளியை போய் என்ன செஞ்சிருக்கிறார்? சேமம் விசாரித்தவர். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நான் செய்தேன் என்று சொன்னான். அப்ப அந்த சபையில நான்கு கேள்விகள். முதல் கேள்வி, உங்களில் எவர் என்று நோன்பாளியாக இருக்கிறார்? அப்ப பகல் நேரத்தில் இந்த சபை கூடியிருக்கின்ற தெளிவு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நான் என்றாங்க. இரண்டாவது கேள்வி, உங்களில் எவர் என்று ஒரு ஜனாசாவை தொடர்ந்தவர்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நான் என்றாங்க. மூன்றாவது கேள்வி, உங்களில் எவர் எங்களுடைய பிரதானமான பகுதி, எவர் உங்களில் இன்று ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர்? அப்ப மிஸ்கீனுக்கு உணவளித்ததை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க. நான் என்றாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. நாலாவதாக கேட்டாங்க, உங்களில் எவர் இன்று ஒரு நோயாளியை சுகம் விசாரித்தவர்? ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு நான் என்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஜ்தமஅன ஃபிம்ரின் இல்லா தஹலல் ஜன்னா, இவை ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேரவில்லை அவர் சுவனம் நுழைந்தே அன்றி. இவை ஒரு மனிதரிடம் ஒன்று சேரவில்லை அவர் சுவனம் நுழைந்தே அன்றி. இவை இப்ப சொல்லப்பட்ட நாலு இருக்குது, நாலு கேள்விகள். ஒரே நாள்ல நோன்பு வைக்கணும், அதே நாள்ல ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ளணும், அதே நாள்ல ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும், அதே நாளில ஒரு ஜனாஸ் ஒரு நோயாளிய சோமி சாரிக்கணும், ஒரே நாள்ல இது நடக்கணும் அப்படின்ற இரவில சாத்தியம் இல்லை. நோன்பு பிடித்த நிலையில நடக்க வேண்டுமே, அவ பகலில தான் சாத்தியம். அப்ப நோன்பு வைத்திருக்கும் நிலையில பகல் நேரத்துல ஒரு ஜனாசாவிலும் கலந்து கொண்டு ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்து அது பசியோடு இருக்கணும் என்பது கட்டாயம் இல்லை. இருந்திருந்தால் அது இன்னும் சிறப்பு. ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும், ஒரு நோயாளிய சுகம் விசாரிக்கணும். அல்லாஹு தஆலா நாங்க மௌத்தாக முந்தி ஒரு நாளில செஞ்சு கொடுத்து தௌஃபிக் தருவானா? செய்யலாம், தாராளமா என்ன செய்யலாம், செய்யலாம். நினைச்சாலும் என்ன செய்யலாம், செய்யலாம். நோன்பு காலத்துல இன்னும் என்ன இது தாராளமா, பகல் நேரத்தில் திணை ஜனாசா கலகப்படும், அந்த நேரத்துல யாராவது ஒரு நோயாளி, நோயாளி இல்லாத இப்ப ஊட இல்லை, எல்லா வீட்லயும் நோயாளி இருக்கிறாங்க, நோயாளியை போய் பார்க்கலாம், உண்டுக்கு எத்தனையும் நோயாளியை பார்க்கலாம். அந்த அன்றைக்கு என்ன செய்யறது, ஒரு சொதக்காவ கொடுத்தது. இது இவை ஒரு மனிதனிடம் ஒன்று சேரவில்லை, அதாவது ஒரே தினத்தில் ஒரு மனிதர் இந்த நாளையும் செய்யவில்லை. அப்படி செய்யவில்லை, செய்தால் என்ன நடக்கும் அவருக்கு? சுவனம் புகுவார். இவை ஒரு மனிதரிடம் ஒன்று சேரவில்லை அவர் சுவனம் புகுந்தே அன்றி. அப்படின்றால் ஒருவர் ஒரே தினத்தில் இந்த நான்கையும் ஒன்றாக செய்தார் என்றால் அவர் சுவனம் போவார். எனவே மிஸ்கீனுக்கு உணவளித்தல் சுவனம் செல்வதற்கு ஒரு முக்கியமான காரணியாக இந்த இடத்துல சொல்லப்பட்டது. எனவே இதை நாங்கள் வாழ்க்கையில முயற்சி செய்வோம், வாழ்க்கையில முயற்சி செய்வோம். இதை சாதாரணமா செய்யலாம். நான் சென்ற வாரம் இதை சுத்துபாவில் சொன்ன ஒரு பள்ளியில ஜும்மா முடிஞ்சு ஒரு புள்ள வந்தார். அது கேட்டார், ஒரு ஆள் இன்றைக்கு ஜனாசா, பின்னரம் நாளைக்கு காலையில் வச்சிருக்கிறாங்க, இதுக்காக வேண்டி நான் நாளைக்கு நோம்பு பிடிக்கவான்னு கேட்டார். தாராளமா செய்வாப்பாரு. மக்களுடைய சிந்தனையை பாருங்க, நல் அமல் செய்ய வேண்டும், இந்த நாளையும் ஒரே நாள்ல அடைய வேண்டும் என்று ஒருவருக்கு எண்ணம் இருந்தால், ஆசை இருந்தால் அல்லாஹ் எப்படியெல்லாம் உதிப்பு கொடுக்கறான் பாருங்க. வேண்டு ஜனாசா பின்னரா 6 மணிக்கு, இரவுக்கு இருக்க மாட்டாங்க பெரும்பாலுங்கிற வழக்கத்தில், நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் வச்சிருப்பாங்க. இப்ப டக்குன்னு செய்யலாம, அவரு முடிவு செஞ்சு போட்டு நாளைக்கு ஒரு ஜனாசா உறுதியா இருக்குது, நான் என்ன செய்வோம், இரவுக்கு நோம்பு வைக்கிறது, நாளைக்கு அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வது, நாளைக்கே என்ன செய்யறது, ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்கிறது, மிஸ்கீனுக்கு ஒரு உணவு கொடுக்கிறது, மற்றது என்ன நோம்பும் வச்சிருக்கிறோம், நாளும் நிறைவேறும். ஆகவே மனிதன் ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்கு முதலாவது ஆசை வேண்டும், அது வில்ல உண்டு, விருப்பம் உண்டு வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும், அடைய வேண்டும். அல்லாஹாலா ஒன்றை யோசிக்கும் போது அல்லாஹ் எங்களுக்கு வழியை தெரிந்து தருவான். ஆசையோட முயற்சியோட யோசிக்கும், முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஆசையோட முயற்சிக்கும் போது சிந்திக்கும் போது அல்லாஹாலா என்ன செய்வான், வழிகளை திறந்து தருவான். ஆகவே இந்த ஹதீஸின் படி மிஸ்கீனுக்கு உணவளித்தல், இதுவரையும் மிஸ்கீனுக்கு உணவளித்தலை பற்றி படித்தோம். நாங்கள் சென்ற வாரம், அதுக்கு முந்தைய வாரம், அதுக்கு முந்தைய வாரம் எல்லாம் மிஸ்கீனுடைய விளக்கத்தை துப்புரவாக முடித்தோம். இன்றைக்கு நாங்கள் மிஸ்கீனுக்கு உணவளித்தலை பற்றி படிக்கிறோம். இப்ப இவ்வளவு நேரமாக உள்ள குர்ஆன் வசனங்கள் ஹதீஸின் படி மிஸ்கீனுக்கு உணவளித்தலை நாங்கள் முடிச்சுக்கொண்டோம். இது ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய சிறப்பும் நாங்கள் படித்த ஹதீஸ்ல இருக்கு, அதையும் குறித்துக்கோங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அந்த சபையில செய்த இந்த வேலையை செய்த ஒருவராக இருந்திருக்கிறான். இப்படி செய்தால் இப்படி நன்மை உண்டு என்று ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்திருந்ததாக ஹதீஸிப்படி இல்லை, ஆனால் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருந்திருக்குது. அதை பார்க்கும் போதுதான், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நபிமார்களுக்கு பிறகு நன்மைகளுக்கு முந்திக்கொண்ட ஒருவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளுக்கு முந்திக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நன்மைகளுக்கு முந்திக்கொள்வதில் நபிமார்களுக்கு பிறகு அல்லாஹால சூரத்தில் அம்பியாவில் நபிமார்கள் சிலர் சொல்லி போட்டு அவர்கள் நன்மைகளில் விரைபவர்களாக இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார். நபிமார்கள் பொதுவாக நன்மைகள் செய்வதற்கு விரைந்து செல்வார்கள். நபிமார்களுக்கு பிறகு நன்மையான காரியங்களை செய்வதற்கு மனிதர்களில் முந்திக்கொண்டவர் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. அதனால தான் சுவனத்தின் சகல வாயில்களில் இருந்தும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படும். நாங்கள் இதுக்கு முன்னுக்கு அந்த ஹதீஸை படிச்சிருக்கிறோம் இல்லையா, சுவனத்தில் எட்டு வாயில்கள், எவரெவர் எந்த அமல்களில் அதிகம் ஈடுபாட்டு காட்டியிருந்தாரோ அந்த அமலின் வாயிலினால் அவர் அழைக்கப்படுவார். இதை சொன்ன நேரத்தில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சுவனத்தின் எல்லா வாயில்களினாலும் ஒருவர் அழைக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, ஏதோ ஒரு வாயில்லால நுழைஞ்சு உள்ளுக்கு போயிட்ட அதுவே போதும், சுவனத்தின் எல்லா வாயில்களினாலும் ஒருவர் அழைக்கப்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, அப்படி இருந்தும் எவராவது எல்லா வாயில்களினாலும் அழைக்கப்படுவாரான்னு கேட்டான். சொன்னாங்க, ஆம், நீர் அவர்களை சார்ந்த ஒருவராக இருக்க நான் கருதுகிறேன் சொன்னாங்க. இன்னும் ஒரு அறிவிப்பு இருக்குது, அப்படி அழைக்கப்படுபவர் நீர் தான் என்று சொல்லப்பட்டதாகும். யார், ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு. எல்லா வாயில்களும் அவங்களை கூப்பிடும், ஏனென்றால் அவர்கள் அமல்களில் நற்செயல்களில் முந்திக்கொண்டவர்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கா கொடுக்கும்படி எழுதான். இப்ப நான் சொன்ன ஹதீஸ் வந்து ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சதக்கா செய்யும்படி எழுதினார்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பு ஆரம்பிக்கிறான், எங்களுக்கு சதக்கா செய்யும்படி எழுதினான். அப்படி ஏவின நேரத்தில் என்னிடத்துல கொஞ்சம் பணம் இருந்துச்சு. இப்ப நான் என்னுடைய உள்ளத்தில் சொல்லிக்கொண்டேன், அபூபக்கரை நான் ஒரு நாள் முந்துவதாக இருந்தால் இன்று நான் அவரை முந்திவிடுவேன். யார் சொல்லிக்கொள்வது, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு. நல்ல காரியங்களில் போட்டியிடுவது, பொறாமப்படுவது அங்கீகரிக்கப்பட்டது என்பதை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அது ஆகமாக்கப்பட்டது, நன்மையான காரியங்களில் போட்டியிட்டுக் கொள்வது, ஒருவர் மற்றவரை விட முந்திக்கொள்ள பார்க்கிறது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்கள் சதக்கா செய்யும்படி சொன்ன நேரத்தில் இடத்துல கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, நான் எனது உள்ளத்தில் சொல்லிக்கொண்டேன், அபூபக்கரை ஒரு நாள் முந்துவதாக இருந்தால் இன்று நான் அவரை முந்துவேன். என்னுடைய அர்த்தம் என்ன, இதுவரைக்கும் அவரோடு போட்டி போட்டு நன்மையான காரியத்தில் முந்தினது இல்லை. இப்ப இந்த ஹதீஸுக்கெல்லாம் விளக்கம் சொல்றேன் நான், ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு நன்மைகளுக்கு முந்தக்கூடியவர், அதனால தான் சபையில் எவரும் முன்வரையில்லை இந்த நன்மையை செய்தோம் என்று சொல்ல அவங்க மட்டும்தான் சொன்னாங்க. இப்ப என்ன செஞ்சேன், என்னுடைய வீட்டில் என்னுடைய சொத்தில் அரைவாசியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தேன். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்க குடும்பத்துக்கு எதை மிச்சம் வச்சிருக்கிறீங்க, நான் சொன்னேன் இது போன்றதை வைத்திருக்கிறேன் என்று. இது போன்றதை கொண்டு வந்திருப்பதை போன்ற ஒன்றை அங்கே வைத்திருக்கிறேன் என்றால் அரைவாசியை கொண்டு வந்திருக்கிறேன் சொத்தில் அறவாசி. அப்ப இன்னும் ஒரு அறவாசி அங்கு இருக்கின்ற இது போன்ற ஒன்று தான் அங்கு இருக்கும். இது போன்ற ஒன்றை வைத்திருக்கிறேன். இப்படி இருக்கும்போது ஹபரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தான். அவங்க தன்னுடைய முழு செல்வத்தையும் கொண்டு வந்துட்டான். நான் செல்வத்தில் அறவாசியை கொண்டு வந்தேன், அபுபக்கர் இந்த மாதிரி கொண்டு வர மாட்டாருன்னு என்ன செய்ய கொண்டிருந்தேன் அவன் சொல்லாவிட்டு போனா அதான விளக்கம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களோட குடும்பத்துக்கு எதை மிச்சம் வச்சிருக்கிறீங்க? அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹுவையும் அவனது தூதரையும் என்னுடைய குடும்பத்துக்கு மிச்சமாக வைத்திருக்கிறேன். வீட்டில் உள்ளதை வளைத்து துடைத்து செஞ்சுட்டான். வீட்டில் கையில் மடியில் உள்ளது எல்லாத்தையும் கொண்டுட்டான். நாங்கள் சென்ற வாரம் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு படித்தோமே, கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கு நெருக்கிற சொத்து இதோட இஸ்லாத்துக்கும். இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹுவையும் ரசூலையும் தவிர வீட்டில் ஒன்றும் கிடையாது. இப்போ ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சொல்கிறாங்க, நான் அபுபக்கரை பார்த்து சொன்னேன், அறவே எதற்கும் உண்மை நான் முந்திக்கொள்ளவே முடியாது, எதற்கும் அறவே நான் உண்மை முந்திக்கொள்ளவே முடியாது என்று சொன்னேன். இது அபுதாவுதில் இருக்குது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அறிவித்தார். இதே போலத்தான் இன்னும் ஒரு கட்டம், இது ஒரு விசித்திரமான கட்டம், ஒரு நீண்ட சம்பவம். ஒரு நாள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு மனிதர் வாரார். வந்து சொல்றார், நான் ஒரு மனிதரிடமிருந்து உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். அந்த மனிதர் தன்னுடைய நினைவிலிருந்து, தன்னுடைய மனநத்திலிருந்து மனிதர்களுக்கு குர்ஆனை பிரதி பண்ணிக்கொள்வதற்கு எழுதிக்கொள்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று இருக்குது, ஒரு ஏட்ட பார்த்து இன்னொரு ஏட்ட எழுதுறது. இது அப்படி அல்ல, அவர் சொல்ல சொல்ல மனது அவரிடத்தில் கையில் ஏதோ முஸ்ஹப் கொண்டு குர்ஆன் பிரதி ஒன்று இல்லை, அவர் மனநத்திலிருந்து சொல்கிறார். மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த நேரத்தில் பார்த்து பிரதி பண்ணிக்கொள்ளணும் குர்ஆன மக்களுக்கு, அல்லது ஒரு நல்ல பிசகர மனநமாக்கியுள்ள ஒருவர் சொல்வதை எழுதிக்கொள்ளும். ஆனால் இது ஆபத்தானது. எது மனத்தில் இருந்து சொல்றது என்றால் முன்பின் ஆகிருந்தாம், கடுமையானது, பொறுப்பானது, ஆபத்தானது, இவர்தான் செய்யக்கூடாது. அப்படி செய்வதாயிருந்தால் யாருக்கு அது சன்மதி இருக்குது? பிசகர அறவே சந்தேகம் இல்லாமல் ஒரு கட்டை திறந்து விட்டால் எப்படி தண்ணி சும்மா ஓடிக்கொண்டிருக்குமோ, அதே போல ஓதக்கூடிய மரணத்திலிருந்து ஓதக்கூடியவருக்கு மட்டும்தான் இதுக்கு அனுமதி இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு திருக்கிட்டான், நீர் சொல்வத அவதானத்தை பார்த்துக்கோங்கண்டான். கோபம் வந்துட்டு, யார் இந்த வேலையை செய்து சொன்னாங்க, நான் உண்மையைத்தான் உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், நான் சொல்லும் தகவல் உண்மையானது. இப்ப உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் அது? சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இந்த வேலையை செய்யறது யாரு? தன்னுடைய நினைவில் இருந்து மனத்திலிருந்து மக்களுக்கு குர்ஆனை எழுதிக்கொள்வதற்கு ஓதிக் கொடுக்கிறார். மக்கள் குர்ஆனை அவர் ஓத ஓத எழுதிக்கொள்றாங்க. பதற்றமும் கோபமும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தணிஞ்சிட்டது. யாருன்னு தெரிஞ்ச பிறகு சொன்னாங்க, அதனை செய்வதற்கு அருகதையானவர் அவரை தவிர வேறு யாரையும் நான் அறியேன். எதனை செய்வதற்கு? தன்னுடைய நினைவிலிருந்து குர்ஆனை பிரதி பண்ணிக் கொள்வதற்கு சொல்லும் அளவு தகுதி உள்ள ஒருவர் என்று இருக்கணும் என்றால் எனக்கு தெரிந்த அளவில் யார் மட்டும்தான், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தான், வேறு யாரும் இல்லை. அதனை செய்வதற்கு அவரை தவிர வேறு எவரையும் நான் அறியேன் என்றான். இது பொல்லாது. இந்த வேலைக்கு தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபம் வந்துச்சு. இந்த வேலைக்கு ஒரு குர்ஆன் இருக்குது, அந்த குர்ஆன் அதுவும் மனது மன்னத்திலிருந்து எழுதப்பட்டது. அது அவர் இன்னொருவருக்கு சொல்லல, அவர் தன்னுடைய சொந்த கையினால் எழுதினது. இந்தோனேஷியாவில் இருந்து நாடு கட்ட கடத்தப்பட்டவங்க ஆங்கிலேயர்களுடைய இந்த ஆக்கிரமிப்பு காலத்தில் அவருக்கு எதிராக போராடியவர்கள் இந்தோனேஷியாவிலிருந்து வெளியேற்றப்பட்ட கொஞ்சம் பேர்ல ஒரு ஆளிவும் உள்ளடங்குவார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் அவங்க எல்லாம் நாடு கடத்தப்பட்டான், நாடு கடத்தப்பட்டு இங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க இலங்கையில். அப்படித்தான் இந்த ஸ்லேவ் ஐலண்ட் இருக்குது கொழும்புல, அடிமை தீவுன்றது கொழும்புல ஸ்லேவ் ஐலண்ட், ஸ்லேவ் தான் அடிமை ஐலண்ட், அடிமை தீவுன்றது. ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் கொடுத்துக்கூடியவர்களை எல்லாம் அமைதியாக நாடு கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல என்ன செய்வாங்க வைப்பான், அப்படி கொண்டு வரவங்க அடிமை. அந்த இடத்துல இருந்துதான் வேறு வேறு இடங்களுக்கு அனுப்புவாங்க. கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு அனுப்புனாங்க ரொபன் ஐலண்டு. ரொபன் ஐலண்ட் என்பது சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஐலண்ட், ஒரு தீவு. கேப் டவுன் இந்த மெச்சனை அடிப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியுமே, மெச்ச அடிப்பாங்க, மெச்சோட இந்த கிரிக்கெட் மெச்செல்லாம் அடிப்பாங்க கேப் டவுன், சவுத் ஆப்பிரிக்காவில் கேப் டவுன். கேப் டவுன்ல தான் இருக்குது ரொபன் ஐலண்ட் என்று. ரொபன் ஐலண்ட் என்பது அது ஒரு ரொபன் தீவு. சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலாவில் சிறையில் இருந்தாங்கன்னு வரும் இல்லையா, சவுத் ஆப்பிரிக்காவை வெள்ளையர்களுடைய இதிலிருந்து போராடி பாதுகாத்திருக்க அந்த படிப்பீங்க நெல்சன் மண்டேலா. இப்போ இருக்கிற கடைசி காலம் மாதிரி அவர்கள் பேசி போட்டாங்க, நிறைய அவருக்கு வருத்தம் போல. நெல்சன் மண்டேலாவெல்லாம் வெள்ளையர்களுக்கு எதிராக போர் கொடி தூக்கி கடுமையான போராட்டம் நடத்துவதை தடுப்பதற்காக வேண்டி 18 ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டது இந்த ஐலண்ட்ல, ரொபன் ஐலண்ட்ல. 18 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார் ரொபன் ஐலண்ட்ல மட்டும். அதுக்கு பிறகு வேறு வேறு சிறைகள்ல கிட்டத்தட்ட 25-27 ஆண்டுகள் அவர் சிறையில் இருந்தார். அந்த ரொபன் ஐலண்ட்ல கொண்டு போய் தான் இவங்கெல்லாம் வச்சாங்க. இங்க இருந்து ஸ்லேவ் ஐலண்ட்ல இருந்து அங்க அனுப்பினாங்க. அங்க போனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முதலாவது முஸ்லீம்கள் போய் சேர்ந்தவர்கள் யாரு, இவங்க தான், வேற யாரும் அங்க முஸ்லீம்கள் இல்லை. தன்னோடு இருந்தவர்களுக்கும் தனக்கும் ஓதுவதற்கு குர்ஆன் இல்லை, ஆனால் இவர் ஒரு ஹாஃபிஸ், அவர் தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு குர்ஆன் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மனநத்தில் இருந்து சுயமாக எழுதினார். தன்னுடைய மனநத்தில் இருந்து சுயமாக தன்னுடைய கையால் எழுதினார். அந்த குர்ஆன் இன்றைக்கும் அங்க பாதுகாக்கப்பட்டிருக்குது. கேப் டவுன்ல பூகாப்ல ஒரு இடம் இருக்குது, பூகாப்ல ஒரு பள்ளி இருக்குது, சவுத் ஆப்பிரிக்காவில் முதலாவது பள்ளி அதுதான். சவுத் ஆப்பிரிக்காவில் முதல் அவ்வல் மஸ்ஜித்னு வாங்க, முதல் பள்ளின் வாங்க, முதல் பள்ளி அதுதான். அந்த பள்ளியில கண்ணாடி பெட்டியில அது அப்படியே வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. ரெண்டு காரணங்கள், ஒன்று ஒரு மனிதர் தன்னுடைய மனநத்தில் இருந்து எழுதினது, ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கா கண்ட முதலாவது குர்ஆனும் அதுதான், அதுலேயும் பாதுகாத்திருக்கிறான். ஏன்னா இதை சொல்றேன் என்றால் மனநத்திலிருந்து இந்த வேலையை செய்வது ரொம்ப ஆபத்தானது, பொறுப்பு வாய்ந்தது. அது தான் எழுதுவது ஒன்று, அடுத்தவர்களுக்கு எழுதுங்க என்று சொல்லிக் கொடுக்கிறது இருக்கிறேன், அது இன்னும் பொறுப்பு வாய்ந்தது. தான் எழுதி பாதுகாப்பது ஒன்று, அடுத்தவர்களுக்கு எழுதுவதற்கு தான் சொல்ல சொல்ல அடுத்தவர்கள் எழுதி கொள்ளும் வேலை இருக்குது, அது இன்னும் ஆபத்தானது. இதனால தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வந்துச்சு. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த கருத்தை சொன்னாங்க, இதற்கு இதனை செய்வதற்கு தகுதி படைத்தவர் அவரை தவிர வேறு எவரையும் எனக்கு தெரியாது. சொல்லி போட்டு அந்த மனிதர்களிடத்தில் சொன்னாங்க, அப்துல்லாவை பத்தி நான் அவங்களுக்கு சொல்லவான்னு கேட்டாங்க. யாரை பத்தி, அப்துல்லா, அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பத்தி சொல்லவா. ஒரு நாள் நானும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய வீட்டில் இரவுல நபி அவர்களுடைய ஒரு தேவை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம். நான் ஏற்கனவே படித்திருக்கிறோம், இரவில் பேசுவதாக இருந்தால் யாருக்கு அனுமதி இருக்குது, பொதுவில் அனுமதி இல்லை. பொது விஷயங்கள், முஸ்லிம்களுடைய பொது விஷயத்தை பேசுவதற்கு அனுமதி இருக்குது, பொறுப்பு வாய்ந்தவர்களுக்கு மட்டும், பொறுப்பில் உள்ளவர்களுக்கு மட்டும். அதுக்கு நாங்கள் ஒரு ஆதாரமாக சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹோட உமர் ரழியல்லாஹு அன்ஹு இருந்து பேசிக் கொண்டிருப்பாங்க இரவில் தேவைப்பட்டார். இது மாதிரியான ஒரு கட்டம் தான். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் இரவு வேளையில அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் நபி அவர்களும் நானும் ஹஜ்ரத் அபூபக்கரும் நபி அவர்களுடைய ஒரு தேவை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தோம் இரவுல. முடித்து விட்டு மூவருமாக வெளியேறினோம் வீட்டிலிருந்து, முடித்து விட்டு மூவருமாக வெளியேறினோம். வெளியேறி போகும் போது நபி அவர்கள் எனக்கும் அபூபக்கருக்கும் நடுவிலே இருந்தார்கள். அதாவது ரெண்டு பேரும் பாதையில போறாங்க, மூன்று பேரும் நபி அவர்களை நடுவில் விட்டு அபூபக்கர் ஒரு பக்கமும் உமர் ஒரு பக்கமும் போறாங்க. இது ஒரு ஒழுக்கம். பெற்றோ தகப்பனோட தாயோட போகும்போது பிள்ளைகள் எப்படி போகணும்? ரெண்டு பேர் மூணு பேர் போனா பிரிந்து போகணும். ஒரே பக்கத்துக்கு பிள்ளைகளும் வாப்பாவோ அல்லது உமா இன்னொரு பக்கம் போறது இல்லை. ஒரு தலைவரோட போறோம், மற்றவங்க என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம் பிரிந்து போகணும். ஒரு வயதுல மூத்தவரோட போறோம், மற்றவங்க அவருக்கு ஆசிரியரோட போறோம், மாணவர்கள் பிரிஞ்சு அவருக்கு அவரை நடுவில் விட்டு போகணும். இது ஒழுக்கம். இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி போனோம், மஸ்ஜிதுக்கு போனோம். மஸ்ஜிதுக்கு போனால் அங்கே ஒரு மனிதர் தொழுது கொண்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அருகே போய் அவர் ஓதுவரை செய்யும் சாய்த்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் நபி அவர்களிடத்தில் சொன்னேன், நீண்ட நேரம் ஆகிவிட்டதே அரசுதான், அதாவது இரவும் நல்லா பிந்திட்டுது, நீங்க இங்க வந்து வேற ஏன்னு செஞ்சு கொள்கிறீங்க, இத கேட்டுக்கொண்டிருக்கீங்க. நான் இதை சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கையால தடுக்கி விட்டு சத்தம் போடாம இருங்கன்றான். அதாவது நபி அவங்க என்ன செய்யறாங்க அதை இந்த ஓதல. இப்ப அந்த மனிதர் தொழுது கொண்டிருந்தவர் ஓதினார், பிறகு ருக்கு செய்தார், பிறகு சுஜூத் செய்தார், பிறகு துஆவுல ஈடுபட்டார், இஸ்திக்ஃபார் துஆவுல ஈடுபட்டார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, சல் துஅ, கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பெனத்திங்க நீங்க அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, துஆ செய்யுங்க, உங்களுக்கு கேட்கறது கிடைக்கும். இதை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆனை அது இறங்கியது போல் அப்படியே ஓதுவது எவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ, குர்ஆனை அது இறங்கியது போல் அப்படியே அதனை ஓதுவது எவருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டு பண்ணுமோ அவர் இபுனு உம்மி அபுதின் ஓதலாக ஓதவும், இபுனு உம்மி அபுதின் ஓதலாக ஓதவும். இபுனு உம்மி அபுத் என்பது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல சுட்டப்படுவது. இபுனு உம்மி அபுத், இபுனு உம்மி அபுத். இது ஹஜ்ரத் அபு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய பிரபலியமான பெயர் சஹாபிகள் மத்தியில், முஸ்லிம்கள் மத்தியில். இபுனு உம்மி அபுத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில், அல் குர்ஆனை அது இறங்கியது போல அப்படியே ஓதுவது எவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அவர் இபுனு உம்மி அபுதின் ஓதுதலாக ஓதவும். இந்த விளக்கம் என்னென்றால், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை இறக்கும் போது எப்படி ஓதி காட்டப்பட்டுச்சோ அதே மாதிரி கொஞ்சமும் பிசகுதல் இல்லாமல் அணு அத்தனையும் அப்படியே அதான் இறக்கப்பட்டது போல ஃப்ரெஷ்ஷாக, ஒரு அறிவிப்புக்கு ரப்பன் ரத்துபன் ஃப்ரெஷ்ஷா அப்படியே ஓதுவது யாருக்கு மகிழ்ச்சி தருமோ அவர் யார் ஓதுவது போல ஓதுவோம், இபுனு உம்மி அபுத் ஓதுவது போல ஓதுவோம் என்று சொன்னார்கள். அதாவது அப்துல்லா இபுனு மசூத் குர்ஆன் ஓதுகிறார் என்றால் ஜிப்ரீல் எனக்கு எப்படி இறக்கி வைத்தாரோ அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லாமல், ஒரு அச்சரமும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே ஓதுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நானும் என்னுடைய தோழர் அபூபக்கரும் புரிஞ்சு கொண்டோம், தொழுது கொண்டிருப்பவர் யார் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்று புரிஞ்சு கொண்டோம். இப்னு உம்மே அப்துல்லா யாரை குறிக்கும்? அப்துல்லாஹ் முஸ்லிம். சரி, இப்ப என்னோட விஷயம் இதுதான், நான் காலையிலே இது இரவு நடந்தது தானே, நபி அவர்கள் இப்படி சொன்னது யாருக்கு தெரியாது? அப்துல்லா இபின் மசூதுக்கு தெரியாதே, இது ஒரு நல்ல செய்தியே. அப்துல்லா இபின் மசூதை பற்றி சொல்லப்பட்ட ஒரு நல்ல செய்தி. நாங்களாக என்ன செய்வோம்? முள்ள மறைச்சிக்கொள்வோம். எங்களோட உள்ள ஒத்தனுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்குதுன்னு சொன்னா அதை மறைச்சி கொள்வது, அதை அடக்கி வாசிக்கிறது, அதை ஒடுக்கி வைக்கிறது, இவனுக்கு போய் போய் இது கிடைக்கணுமா, எங்களை பத்தி நபி அவங்க நாலு வார்த்தை சொல்ல இருந்தானே, இப்படித்தான் நாங்கள் யோசிப்போம். ஆனால் சஹாபிகள் யாரும் ஒருவரும் பற்றி ஒருவர் மற்றவரை பற்றி தீய எண்ணம், வக்கிரம், இதெல்லாம் இருக்காது. ஒருவரை பத்தி நபியாக ஒரு செய்தி சொல்றாங்க என்றால் அவருக்கு அது கிடைப்பதற்கு என்ன செய்வாங்க, முயற்சி செய்வாங்க, அது அவருக்கு அதை பற்றி சொல்லுவோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட நன்மாராயம் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, காலையில அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்துல போனேன் இதனை சொல்வதற்கு, இதனை செய்தியை சொல்வதற்கு. போய் சொல்ல போன உடனே சொன்ன உடனேயே அவர் சொன்னார், சபக தபிகா அபூபக்கரின், அபூபக்கர் அதனை கொண்டு உம்மை முந்திவிட்டார். காலையில நான் போன இதை சொல்றதுக்கு அதுக்கு முன்னுக்கு யார் இதை ஊதிட்டு போயிட்டார், அபூபக்கர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் இதை. அப்ப நான் சொல்லிக்கொண்டேன், எந்த ஒரு ஹைர் நன்மைக்கும் அபூபக்கரோடு நான் போட்டி போட்டதில்லை, அவர் என்னை அதில் முந்தியே அன்றி. எந்த ஒரு நன்மைக்கும் நான் அபூபக்கரோடு போட்டி போட்டிருக்கிறேன் என்றால் அதில் அபூபக்கர் என்ன வென்று தான் இருக்கிறார், முந்தி தான் இருக்கிறார் என்று நான் சொல்லிக்கொண்டேன். இது ஹபரத்து நீண்ட அறிவிப்பு. ஏன் இது ஆரம்பத்தில் என்று சொன்னேன் சொன்னால், எங்களுக்கு ஒரு சம்பவத்தை படிக்கும் போது நிறைய படிப்பினைகள் இருக்கு, ஆனால் இதனுடைய பிற்பகுதி தான் எங்களுக்கு முக்கியம். ஆனா ஆரம்பத்திலிருந்து சொன்னாதான் என்ன முக்கியத்துவம் விளங்கும். அந்த மனிதருக்கு அப்துல்லா இப்னு மசூத் யாருன்றதுதான் சொல்லி கொடுத்தான். அப்துல்லா இப்னு மசூத் யார், அவர் ஓதினால் யார் ஓதுவது போல இருக்கும், ஜிப்ரீல் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு ஓதுவது போல இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. எனவே அதை செய்வதற்கு அவர் தகுதி உள்ளவர் தான். அவருடைய நினைவில் இருந்து அவர் சொல்லிக்கொண்டு போகலாம், மனிதர்கள் எழுதி கொள்ளலாம் என்றவர்கள் சொன்னாங்க. முக்கியம் கடைசியாக நான் காலையில சொல்ல போனால் அவர் சொல்றார், அதனை கொண்டு அபூபக்கர் உண்மை முந்திவிட்டார், அந்த நச்செய்தியை அவர் ஏற்கனவே வந்து சொல்லிட்டு வைத்தார் என்று சொல்றாங்க. இது என்னத்துக்கு நான் இந்த ஹதீஸோட விளக்கப்படுத்தி சொன்னேன், ஏனென்றால் ஒரு சபையில நபி அவர்கள் கேட்ட நான்கு கேள்விகள் ஒரே கணத்தில் இது நடந்திருக்கும் என்றால் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் அதை பதில் சொல்றாங்க நான் செய்திருந்தால் அவர்களுக்கு இருந்த நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற கொள்ளை ஆசை. இது எங்களுக்கும் முடியாததல்ல, முயன்றால் அல்லாஹு தஆலா சொன்ன கதையை போன வாரம் ஒரு ஆசை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு செய்வான், வழிகளை தெரிந்து தருவான், அதுக்குரிய சிந்தனைகளை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தனிய செய்வான். இப்படி இப்படி செய்யலாம். ஆகவே இதுவரைக்கும் நாங்கள் படித்தது இஸ்லாமுல் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு உணவளித்தல். இப்ப நாங்க போறோம் இந்த ஆயத்தின் மூணாவது பகுதி விளக்கம், மிஸ்கீனுக்கு உணவளித்தலை தூண்டுதல். ஏனென்றால் இந்த இடத்துல அந்த ஆசுபின் வாயில் மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒன்று இருக்குது தன்னுடைய கையால மிஸ்கீனுக்கு உணவளித்தல், இன்னும் ஒன்று இருக்குது இன்னும் ஒருவர் அதனை செய்யும்படி தூண்டுதல். அடுத்தவர் செய்வதற்கே தூண்டாதவன் தன் கையால் அறவே செலவு செய்ய மாட்டான். அடுத்தவரை மிஸ்கீனுக்கு கொடு, உணவு கொடு என்று தூண்டுவதற்கு நப்பித்தனம் காட்டுபவன் தன்னுடைய கையிலிருந்து அதற்கு செலவழித்து அந்த அமலை செய்வானா, அறவே செய்ய மாட்டான். பிறரின் பணத்தில் நப்பித்தனம் காட்டுபவன் இவன் விளங்குது, என்னண்டு தன்னுடைய சொந்த பணத்தில் நப்பித்தனம் காட்டுபவன் அல்ல, பிறர் பணத்தில் கஞ்சத்தனம் காட்டுபவன். பிறர் பணத்தில் கஞ்சத்தனம் காட்டுபவன் சொந்த பணத்தில் முழுமையாக கஞ்சத்தனம் காட்டுவான். எனவே தான் அல்லாஹ்வுத்தால இந்த வகையில் சொன்னான், அவன் மிஸ்கீனுக்கு உணவளிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்தவர் அதனை செய்வதற்கு கூட தூண்டாத ஒரு ஆசாமி என்ற வகையில் அல்லாஹால சொல்லி வைத்தான். இது ஒரு முக்கியமானது. இதையும் அல்லாஹால குர்ஆன்ல வேறு பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். சூரத்துல் ஃபஜ்ர்ல 17வது 18வது ஆயத்துகள், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர்ல 17வது 18வது ஆயத்துகள், இந்த ரெண்டு ஆயத்துகளையும் அல்லாஹால மனிதர்களை பார்த்து சொல்றான், சல்லா பல் லா துக்ரிமூனல் யதீம். இதுவும் சூரத்துல் மாஊனுடைய இரண்டாவது ஆயத்துல சம்பந்தப்பட்டு நாங்கள் படித்தோம், நீங்கள் யதீமை கண்ணியப்படுத்துவது இல்லை, வலா தஹாவூன அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதற்கு நீங்கள் ஒருவரை ஒருவர் மற்றவரை தூண்டுவதும் இல்லை, அனாதைக்கு அனாதையை நீங்கள் கண்ணியப்படுத்துவதில்லை, மிஸ்கீனுக்கு உணவளிக்கும்படி நீங்கள் ஒருவர் மற்றவரை தூண்டுவதில்லை, நன்மையான விஷயத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருப்போம் என்பது போல ஒருவர் மற்றவரை தூண்ட வேண்டும். அது போலத்தான் அது நன்மையான ஒரு அமைப்பு தான், மிஸ்கீனுக்கு ஃபகீருக்கு உணவு கொடுங்கள் என்று ஒருவர் மற்றவருக்கு தூண்டுவது. இந்த வேலையை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இவன் அதனை செய்வது கிடையாது. மறுமையை பொய்ப்பிக்கக்கூடிய இவனிடத்தில் எத்தீமை அவன் ஆதரிப்பது கிடையாது, மிஸ்கீனுக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதும் கிடையாது. இது சூரத்துல் ஃபஜ்ரின் 17வது 18வது ஆயத்தில் இருக்குது. பயங்கரம் என்னென்றால், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை தூண்டாமல் இருப்பது நரகத்தினுடைய ஒரு பயங்கரமான வேதனைக்குரிய ஒரு ஆளுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு பண்பு. சூரத்துல் ஹாக்கா 25வது ஆயத்திலிருந்து 37வது ஆயத்து வரைக்கும், 25வது ஆயத்து முதல் 37வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் இடது கையிலே செயலேடு கொடுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறான். வலது கையில் உங்களுக்கு தெரியும் செயலேடு வலது கையில் கொடுக்கப்பட்டது, இடது கையில் கொடுக்கப்படுறது. அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆயத்தில் எவரின் ஏடு அவரின் இடது கையிலே கொடுக்கப்பட்டதோ அவர் சொல்வாராம், என் ஏடு எனக்கு கொடுக்கப்படாதிருந்திருக்க கூடாதா, என் கேள்விகளுக்கு என்ன என்று எனக்கு தெரியாமல் இருந்திருக்க கூடாதா, மரணமே இறுதி முடிவாக இருந்திருக்க கூடாதா, அதாவது மரணத்துக்கு பிறகு நான் எழுப்பப்படாமல் இருந்திருக்கணும், அதுவே இறுதி முடிவாக இருந்திருக்க கூடாதா, என் செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை, என் அதிகாரம் என்னை விட்டு அழிந்து போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுவானாம். இந்த நேரத்தில் மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவானாம், ஹுதூஹு அவனை பிடியுங்கள், ஃபகுல்லூ அவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம சல்லூ பிறகு அவனை நரகத்திலே தள்ளுங்கள், உடைய செய்யுங்கள். பிறகு அல்லாஹ் என்ன செய்வான் சொல்லுவான், தொடர்ந்து சொல்வான், அவனை நரகத்தில் போட்டதுக்கு பிறகு 70 மூலம் நீளமான சங்கிலி, 70 மூலம் நீளமான சங்கிலிக்குள் அவனை நுழைவியுங்கள். சங்கிலியான கற்றது இல்லை இது, 70 மூலம் நீளமான சங்கிலிக்குள் அவனை நுழைவியுங்கள். இதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய பின்துவாரத்தினால் அந்த சங்கிலி விடப்பட்டு வாயினால் எடுக்கப்படும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா, சங்கிலிக்குள்ள அவனை நுழைய வைக்கிறது, அவனை சங்கிலிக்குள்ள நுழைய வைக்கிறது விளங்குதா என்ன, சங்கிலிக்குள் அவனை நுழைய வைக்கணும். அப்ப இந்த வகையில்தான் அவனுக்கு நடக்கும் என்று அல்லாஹாலா சொல்லியிருக்கலாம் என்று ஒரு வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கு. பிற்பகுதி தான் முக்கியம், அவன் என்ன செய்து கொண்டிருந்தான், வலது கைக்கு கிடைக்க வேண்டியது அல்ல அவனுக்கு கிடைத்திருக்குது, இடது கையில கிடைத்திருக்குது. அவன் இப்படி எல்லாம் ஆதங்கப்படுறான், கட்டி எங்க போடப்பட்டிருக்குது நரகத்தில், இன்னஹு கான லா யுஃமினு பில்லாஹில் அஸீம், அதான் அவன் செய்து கொண்டிருந்த முதல் வேலை, மகத்தான அல்லாஹ்வ ஈமான் கொள்ளாதவனாக இருந்தான். வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், இதே ஆயத் சூரத்துல் ஹாக்காவுல, வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை அவன் தூண்டு போவனாகவும் இருக்க வேண்டும். ரெண்டே ரெண்டு காரணம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், ஒன்று அவனிடத்தில் அல்லாஹ்வ ஏற்றுக்கொள்ளும் பண்பு இருக்க இல்லை, ரெண்டு அது மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதை தூண்டும் பண்பு அல்லாஹ்வுக்கும் அவன் நல்லது செய்ய, படைத்தவனுக்கும் அவன் நல்லது செய்ய இல்லை, படைப்புகளுக்கும் அவன் நல்லது செய்யல, சுருக்கம் இதுதான், அல்லாஹ்வுக்கும் நல்லது செய்ய இல்லை, அதாவது படைத்தவனுக்கு நல்லது செய்ய இல்லை, மிஸ்கீனுக்கு உணவளிக்க தூண்ட இல்லைன்னால் படைப்புக்கும் அவன் நல்லது செய்ய இல்லை, சிருஷ்டி கர்த்தாவுக்கும் நல்லது செய்யாதவன் சிருஷ்டிகளுக்கும் நல்லது செய்யாதவன். அல்லாஹால சொல்லி போட்டுதான், பலைசலஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம், இன்று இங்கே அவனுக்கு எந்த ஒரு நண்பனும் கிடையாது, நரகவாசிகளுடைய சீல் இருக்கிறேன், அதிலிருந்தே அங்கே அவனுக்கு உணவும் கிடையாது. அவனுக்கு உணவு உண்டால் எது கிடைக்கும், நரகவாசிகளுடைய சீல் ஜலம்தான், கவரளித்தவர்கள் மாத்திரம்தான் அந்த உணவை சாப்பிடுவார்கள். இது பயங்கரமான தண்டனைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்றாங்க. இது யாருக்கு இந்த தண்டனை என்பது அல்லாஹ் சொல்லும் போது இரண்டு பண்புகளை சொன்னான். ஒன்று அல்லாஹுவை நம்பாதவன், நம்பாத பண்பு. இரண்டாவது மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை தூண்டாது. எனவே மிஸ்கீனுக்கு உணவளித்தல் அந்த சூரத்துல் முத்தஸ்ஸிருடைய ஆயத்தின் படி மிஸ்கீனுக்கு உணவளிக்காமல் இருந்தது சக்கர் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருந்துச்சு. மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை உணவளிக்கும்படி தூண்டாமல் இருப்பதும் நரகத்துக்கு போவதற்கு காரணம். சூரத்துல் முத்தஸ்ஸிர் நாங்கள் படித்தோம். இங்க ஏன் நரகத்துக்கு வந்தீர்கள் என்று சூனவாசியர் கேட்டால் நாம் தொழுபவர்களாக இருக்கவில்லை, மிஸ்கீனுக்கு உணவளிப்பவர்களாக இருக்கவில்லை. எனவே நரகத்துக்கு போவதற்கு மிஸ்கீனுக்கு உணவளிக்காமல் இருந்ததும் ஒரு காரணம், நரகத்துக்கு போவதற்கு மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை தூண்டாமல் இருந்ததும் ஒரு காரணம் தான். இந்த ரெண்டு ஆயத்துகளின் படி ஹைர் அல்லாஹ் தஆலா மிஸ்கீனுக்கு உணவளித்தல ஒரு முக்கியமான காரியமாக ஆக்கியிருப்பது போல மிஸ்கீன்களுக்கு உணவளிக்காமல் இருப்பது தண்டனைக்குரியதென்றும் குற்றம் என்றும், இரண்டாவது மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை தூண்டாமல் இருப்பதும் தண்டனைக்குரியதென்றும் சொல்லியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கணும். எங்களோட கையில நாங்கள் இருக்கிறது கொடுக்கிறோம், அதே போல அடுத்தவர்களுக்கும் இதை செய்யும்படி தூண்டுவோம். விரும்பினா கொடுத்துட்டு போகட்டுமே, அவனுக்கு என்ன இந்த ஹதீஸ் குர்ஆன் ஆயத்துனா தெரியாதான்னு நாம் இருக்கவும் கூடாது. நானும் கொடுக்குறோம், அப்பா நீங்களும் கொடுங்க. என் கையில இல்லை கொடுக்கறதுக்கு, ஆனா நீங்க அதுக்கு அவனுக்கு கொடுக்காம இருக்கப்படாது. என்னுடைய கடமை உங்களுக்கு சொல்றது கொடுங்க. இது நாங்கள் கட்டாயம் செய்யணும். இந்த ஆயத்துகள் படி அப்படித்தான் இருக்குது. நாங்கள் விளங்குவதற்கு இந்த ஆயத்துப்படி இதுவரைக்கும் படித்த ஆயத்துகள் படி நாங்கள் கொடுக்கிறது ஒரு அமல், அடுத்தவர்களை கொடுக்கும்படி தூண்டுவது ஒரு அமல், நாங்கள் கொடுக்காமல் இருப்பது குற்றம், அடுத்தவர்களை கொடுக்கும்படி தூண்டாமல் இருப்பதும் மற்றொரு குற்றம் என்பது தெளிவாக. எனவே இந்த ஆயத்தில் மூன்றாவது இந்த சூராவினுடைய மூன்றாவது ஆயத் மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை அவன் தூண்டுவதில்லை என்று போகிறது. இந்த சூராவில் இந்த மூன்றாவது ஆயத்தில் மூன்று பகுதிகளாக பிரித்து மிஸ்கீனின் பகுதி, மிஸ்கீனுக்கு உணவளித்தல் என்ற ஒரு பகுதி, மிஸ்கீனுக்கு உணவளித்தலை தூண்டுதல் என்ற ஒரு பகுதியாக மூன்று பகுதியில் நாங்கள் படித்திருக்கிறோம். இப்ப நாங்கள் இந்த சூராவின் இரண்டாம் பகுதிக்கு போக போறோம். சூராவின் முதலாம் பகுதி ஆசிபுன் வாயிலத்த மத்தாவில் இருந்த ஒருவன் பற்றி இறங்கியதாக பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துன்னு நாங்கள் சொன்னோம். சூராவின் இரண்டாவது பகுதி முனாஃபிக்குகள் சம்பந்தமாக இறங்கியதாக சொல்லப்பட்டிருக்குது. எனவேதான் நாங்கள் சொன்ன முனாஃபிக்குகள் என்பது மக்காவில் இருக்க இல்லை, அவர்கள் எங்கதான் இருந்தார்கள் நபியுடைய காலத்தில் மதீனாவில். இந்த சூராவின் முதலாம் பகுதியை கவனித்தவர்கள் இந்த சூரா மக்காவில் இறங்கியது என்றார்கள். இந்த சூராவின் இரண்டாம் பகுதியை கவனித்தவர்கள் இந்த சூரா மதீனாவில் இறங்கியது என்றார்கள். இந்த சூராவின் முதல் பகுதி மக்காவில் இறங்கியதாகவும் இரண்டாம் பகுதி மதீனாவில் இறங்கியதாகவும் இருந்திருக்கலாம் என்று நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு ரெண்டுக்கு மேற்பட்ட போல் ஒரு முடிவுக்கு வரலாம். இப்ப நாங்க இரண்டாம் பகுதிக்கு போறோம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், நாலாவது ஆயத் ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு கேடுதான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு கேடுதான். நாலாவதாய முசல்லி என்ற தொழுபவர், சலா வயல் என்றால் தண்டனை என்றும் சொல்லலாம். தொழுபவர்களுக்கு தண்டனை அல்லது தொழுபவர்களுக்கு அழிவு, வயல் என்பதற்கு பல அர்த்தங்கள். வயல் என்றால் தண்டனை என்றும் அர்த்தம் சொல்லலாம், அழிவு என்றும் சொல்லலாம், கேடு என்றும் சொல்லலாம், நஷ்டம் என்று சொல்லலாம். தொழுபவர்களுக்கு தண்டனை, தொழுபவர்களுக்கு நஷ்டம், தொழுபவர்களுக்கு அழிவு, தொழுபவர்களுக்கு கேடு என்று பலவாறாக அர்த்தம் சொல்லலாம். வயல் என்பதற்கு எல்லாம் இருக்குது. இந்த தொழுபவர்களுக்கு கேடு என்று வருவதானது அதுக்கு பின்னுள்ள ஆயத்துகளில் எத்தகைய தொழுகையாளிகள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனத்தில் எடுத்துக்கோணும். என்றால் தொழுபவர்களுக்கு கேளுந்தா கடைசியில வித்தியாசமான அர்த்தம் வந்துட்டோம். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அடுத்த ஆயத்துக்கு நாங்க போகணும். அடுத்த ஆயத்துலதான் அல்லாஹு தஆலா முதலாவது இவங்க யாருன்னு சொல்றான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் யார் என்றால், இந்த தொழுகையாளிகள் யார் என்றால், தமது தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள். இவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்களே, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு தண்டனை. ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு தண்டனை. அல்லதீன, எத்தகைய தொழுகையாளிகள் என்றால், அவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்கள். அத்தகைய தொழுகையாளிகளுக்கு ஐந்தாவது ஆயத் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்களே, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேள். இப்ப பொருந்ததுதானே, எல்லா தொழுகையாளிகளும் அல்ல, தொழுகையை விட்டும் மறந்திருக்கக்கூடியவர்கள். இப்ப தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்களே அத்தகைய தொழுகையாளிகள், தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்களே அத்தகைய தொழுகையாளிகள். சாஹூன் என்றா மறந்திருப்பவர்கள். சஹூன்னு சொன்ன மறதி, சுஜூது சஹூன்னு சொல்லுவோமே. தொழுகையில ஒன்று மறந்தால் அதுக்காக சுஜூத் செய்வது என்று இருக்குது. மறதியினுடைய சுஜூத் சஹு, சுஜூது சஹு, மறதியின் சுஜூத் சஜிதத்து சஹூன்றுவோமே. சாஹூன் தான் மறந்திருப்பவர்கள். இந்த இடத்துல தமது தொழுகையை விட்டு மறந்திருப்பவர்கள் என்பதற்கு மூன்று வகையான விளக்கங்கள் இருக்கு. ஒன்று, தமது தொழுகையை விட்டு மறந்திருப்பவர்கள் என்றால் தமது தொழுகையின் நேர முழுமையாகவே தொழாமல் இருப்பவர்கள். அவர்கள் தொழணும், அவங்க என்ன செய்யறாங்க, தொழுகையை மறந்திருக்கிறார்கள், அறவே தொழுவது இல்லை. முதல் விளக்கம், அறவே தொழுவது இல்லை. தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்களே என்றால் தாம் தொழாத மக்கள், அப்படியான தொழுகையாளிகள். இப்ப மறு கேள்வி இருக்குது, அப்ப அவங்க தொழுகையாளிகள் என்று அதுதான் எப்படி சொல்லுவாங்க? விளங்குதா என்னது? அவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உரிய முதல் விளக்கம், அதற்குரிய முதல் விளக்கம், தமது தொழுகையே அவர்களுக்கு கிடையாது, அவர்கள் தொழுவது இல்லை. அப்ப அல்லாஹ் எப்படி அவர்களை தொழுபவர்கள் என்று சொல்லுவான் என்று மற்றொரு கேள்வி இருக்குது. இதற்கு ஒரு நியாயமான விடையும் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது, இவர்கள் இருந்திருந்து என்ன செய்யலாம், சில வேளை தொழுது கொள்ளலாம், அதிகமான தொழுகைகளை விட்டுருவோம். அறவே தொழுவது இல்லை என்றாலும் முஸ்லிம் என்ற வகையில் அவர் என்னதான் செய்தாகணும், கடமைப்பட்டவர், தொழுவதற்கு கடமைப்பட்டவர். இப்படி ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது விளக்கம், தமது தொழுகையை விட்டு மறந்திருப்பவர்கள் என்றால் தமது தொழுகையின் நேரத்தை விட்டும் மறந்திருப்பவர்கள். அதாவது தமது ஒவ்வொரு தொழுகையையும் அதனுடைய உரிய நேரத்தில் தொழாமல் அடுத்த நேரம் அதுக்கு பிறகு என்று வைத்துக் கொண்டிருப்பவர்கள். தொழுவார்கள், ஆனால் எந்த ஒரு தொழுகையையும் அல்லது அதிகமான தொழுகைகளை அல்லது சில தொழுகைகளை அப்படியே என்ன செய்யறது, உரிய நேரத்துக்கு தொழாமல் பிற்படுத்துகிறது. உரிய நேர தொழுபவர்கள் தான், ஆனால் உரிய நேரத்துக்கு தொழுபவர்கள் அல்ல. அதாவது புஹர் தொழுகைய புஹருடைய நேரத்தில் தொழுவது இல்லை. அஸ்ரோ மக்ரிபோ அடுத்த நாளோ, உதாரணத்துக்கு ஒரு கிழமைக்கு பிறகோ அதாவது இரண்டாவது விளக்கம், தமது தொழுகையை விட்டு மறந்திருக்கக்கூடிய தொழுகையாளிகள் என்பது தமது தொழுகைகளை அவற்றின் நேரத்தை விட்டும் பிற்படுத்தக்கூடியவர்கள். மூன்றாவது விளக்கமும் இருக்குது. தமது தொழுகையை உரிய நேரத்தில் தொழுதாலும் ஆரம்ப நேரத்தில் தொழுவதில்லை. என்ன செய்யறது? அசுர தொழுவதுன்னா இந்த இப்ப போய் தொழுகிறது. மகரிபுக்கு இன்னும் 10-15 நிமிஷம் இருக்கும் போது என்ன செய்யறது? தொழுவது. மகரிபு தொழுகிறேன்னு சொன்னா இஷாவை நெருக்கி தொழுகிறது. உரிய நேரத்தில் தொழுவார்கள், ஆனால் தொழுகையை அதனுடைய இறுதி நேரத்தில் தொழுவார்கள். இப்படி மூன்று வகையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? முதல் விளக்கம், தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள் என்பது அவர்கள் தொழுவது கிடையாது. இரண்டாவது விளக்கம், தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள் என்பதானது தொழுகையை அதனுடைய உரிய நேரத்துக்கு இல்லாமல் அடுத்த நேரத்திலோ பிறகோ பிற்படுத்தி தொழுவது. மூன்றாம் விளக்கம், தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் இறுதி கட்டத்தில் இறுதி நேரத்தில் என்ன செய்யறது? தொழுவது. ஒரு தொழுகைக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆரம்ப நேரம் இறுதி நேரம் இருக்குது. இறுதி நேரம் வரைக்கும் இப்ப நாங்கள் படித்திருக்கிறோமே, உரிய நேரத்தில் சொன்னால் அது ஆரம்ப நேரத்தில் தொழுவது தான் சிறப்பு. ஒரு சட்ட காரணம் முடியாம போயிட்டது, கடைசி நேரம் சொல்வது வேறு விஷயம். நெடுகிலும் தொடர்ந்தேச்சியாக எப்படி அவர் செய்வார்கள்? போர்டருக்கு தான் அவர் வந்து சொல்லுவார். உள்ள வேலையெல்லாம் செஞ்சு கொண்டு இந்த கடைசி கட்டத்தில் ஓடுவார். படிப்பிச்சு படிப்பிச்சு கொடுத்து கொண்டிருந்து புள்ளையெல்லாம் டக்குன்னு விட்டுட்டு அங்கே போய் சொல்லுவார். கடையில் வியாபாரம் செஞ்சு செய்வார். இப்படி இப்படி சில பேருடைய பழக்கம் இருக்கிறது. கடைசி வளமையானது. இது மூன்றாவது விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் முதலாவது விளக்கத்துக்கு போவோம். முதலாவது விளக்கம் இதுல, அதுக்கு முன்னர் தொழுகையில் மறந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொன்னிருக்கிறான்? தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள். சரியான அர்த்தம் என்ன? தமது தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள், தமது தொழுகையிலே மறந்திருப்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. என்றால் தொழுகையில மறதி எல்லாருக்கும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கூட என்ன செஞ்சாரு? தொழுகையில மறதி வரலாம், ரகாத்துல எண்ணிக்கையில மறதி வரலாம், சூரத்துல ஃபாத்திஹா ஓதுனா இல்லையா இடத்துல மறதி வரலாம், சுபஹான ரப்பியல் ஆலா எத்தனை தடவை சொல்லிக்கிற இடத்துல மறதி வரலாம். அல்லாஹ்வுத்தஆலா என்ன சொன்னார்? ஃபீ ஸலாத்திஹிம் சொல்ல இல்ல, அன் ஸலாத்திஹிம் தமது தொழுகையை விட்டும் மறந்திருப்பவர்கள், தமது தொழுகையிலே மறந்திருப்பவர்கள் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்ல இல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். அல்லாஹ் அதை மன்னித்திருக்கிறான். எங்களுக்கு நாங்க படிச்சிருக்கிறோமே, மறதி எனது உம்மத்தை விட்டு நீக்கப்பட்டுள்ளது. அதுக்கு அல்லாஹ்வுத்தஆலா என்ன செய்ய மாட்டான்? குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நினைவுடன் தான் இதனை செய்கிறார்கள். மறந்திருப்பவர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரிவித்த? நினைவுடன் அதை என்ன செய்யறாங்க? பாராமுகமாக இருக்கிறாங்க. பாராமுகமாக இருக்கிறாங்க. முதலாவது விளக்கத்தின் படி, தொழுகையே இல்லை விட்டு இருக்கிறோம். இதுதான் ஏற்கனவே படித்திருக்கிறோம். தொழாதவர், தொழுகையை விட்டிருப்பவர் சம்பந்தமாக இரண்டு நிலை தீர்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, அவர் தொழுகை தன் மீது கட்டாயம் ஃபர்து என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஒன்று, தொழுவதில்லை ஆனால் தன் மீது அது ஃபர்து என்பதை மறுக்கவும் இல்லை. பெரும்பாலும் யாரு சொல்லாமல் இருக்கிறவங்க யாரும் இருந்தால் அவங்க யாரும் அது தன் மீது கடமை என்பதை மறுக்கிறது இல்லை. ஃபர்து தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஐவேள தொழுகைகள் அவங்க இட தீர்ப்பு வேறு, அவர்களை பற்றிய தீர்ப்பு வேறு. இப்ப நான் சொல்றது முதலாவது, ஃபர்தான ஐந்து நேர தொழுகைகளில் ஐந்தோ அல்லது சிலதோ தன் மீது ஃபர்து அல்ல என்று சொல்பவர், அவை தன் மீது ஃபர்து என்பதை மறுப்பவர், அவர் காஃபிர். விட்டு விடுபவர் எப்படி விட்டு விடுகிறார்? ஐவேளை தொழுகைகள் முழுமையாகவோ அல்லது பகுதியளவிலோ தன் மீது ஃபர்து அல்ல என்று சொல்லி விட்டு விடுகிறார், இவர் காஃபிர். இரண்டாவது ஒரு மனிதர், ஐவேளை தொழுகைகள் தன் மீது ஃபர்ஸ் என்பதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறார், ஆனால் சொல்வதில்லை. இவர் காஃபிர் அல்ல. பெரும்பாலான இமாம்களுடைய தீர்ப்பு படி பெரும்பாலான சஹாபிகளுடைய கருத்து மறுத்தாங்க. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சிலருடைய கருத்துப்படி இவரும் காஃபிர் தான். யார் தன் மீது ஃபர்ஸ் என்பதை ஏற்றுக்கொண்ட நிலையிலும் தொழாமல் இருக்கிறாரே, அவரும் காஃபிர் தான் என்று ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபிகளுடைய தீர்ப்பும் இருக்கு. ஏதாவது சில ஹதீஸ்கள் நேரடியாக அப்படித்தான் இருக்குது. ஆனால் பொதுவாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லியிருக்கக்கூடிய எவரும் அவர் தொழுகையோ ஏதோ ஒரு பாவத்தை செய்வதனால், தொழுகையை விடுவதனால், பாவம் செய்வதனால் அவர் இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியே போக மாட்டார். ஆனால் பாவி இவற்றில் எதையாவது ஒன்ற பரு போன்ற மறுத்தால் தான் அவர் என்ன செய்வார், இஸ்லாத்திலிருந்து வெளியே போவார். ஆகவே தொழுகையை விடுபவர்கள் இரண்டு வகையினர். ஒன்று தன் மீது ஐவேளை தொழுகைகள் பரபு என்பதை நிராகரித்து விடுபவர்கள். மற்ற சாரார் ஐவேளை பரபு தொழுகைகள் தன் மீது கடமை என்பதை ஏற்றுக்கொண்டு விடுபவர்கள். முதலாவது சாரார் இஸ்லாத்தில் பங்கில்லாதவர்கள், அவர்கள் காஃபிர்கள். இரண்டாவது சாரார் முஸ்லிம்கள், அவர்கள் மரணித்தால் செய்ய வேண்டியவற்றை செய்து கொள்ளப்படும். இதுதான் தொழுகை அடிப்படையான ஒரு கடமை இஸ்லாத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அறிவிப்பின் படி, ஒரு நீண்ட அறிவிப்பின் படி, ஹஜ்ரத் முஆத் ரழியல்லாஹுடைய அறிவிப்பு, முஆத் ரழியல்லாஹுடைய அறிவிப்பு, ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, முஆத் ரழியல்லாஹு பல விஷயங்கள் அவங்கள பார்த்து அவருடைய இடையில கேட்டாங்க. காரியத்தின் அடிப்படை, முழு காரியத்தின் அடிப்படையையும், இந்த இடத்துல காரியம் என்பது இஸ்லாம், முழு காரியத்தின் அதாவது இஸ்லாத்தின் அடிப்படையையும் அதன் தூணையும் அதன் திமிழின் உச்சியையும் சொல்லித்தர வேண்டாமா என்று கேட்டாங்க. அதன் திமிழின் உச்சியையும் சொல்லித்தர வேண்டாமா என்று கேட்டாங்க. உமக்கு முழு காரியத்தின் அடிப்படையையும் அதன் தூணையும் அதன் திமிழின் உச்சியையும் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாமான்னு கேட்டாங்க. ஆம் யார் ரசூலுல்லாஹ்னு தான் சொன்னேன். சொன்னாங்க காரியத்தின் அடிப்படை இஸ்லாம், அதாவது ஷஹாதத். காரியத்தின் அடிப்படை என்பது ஷஹாதத். அல்லாஹுவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹாதத். அதன் தூண் தொழுகை, அதாவது தீனின் தூண் தொழுகை. அதன் திமிழின் உச்சி ஜிஹாத். சுனன் திருமீதியில் இருக்குது, ஹஜ்ரத் முஆத் ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று விஷயத்தை அடையாளப்படுத்துறாங்க. முதலாவது அடிப்படை அது இஸ்லாம், ஒருவர் முஸ்லிமாக ஆகணும். முதலாவது அவர் என்ன செய்யணும், முஸ்லிம். எப்படி இஸ்லாம் முஸ்லிமாக இருக்கு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இரண்டாவது அது ஃபவுண்டேஷன் என்றால், இரண்டாவது எது தூண், தூண் எது தொழுகை, தீனின் தூண் தொழுகை. இது ஷஹாதத்துக்கு அடுத்த ஒரு அமல் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக சொன்னேன். மூன்றாவது சொன்னாங்க திமில். திமில்னா தெரியும், ஒட்டகத்தினுடைய அந்த மேற்பகுதிக்குமே முதுகுல தெரியுதா அந்த ஹம், ஒட்டகம் இந்த ரோடுல போச்சுல. இப்ப என்ன இடத்துலயும் கான்கிரீட்டை போட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி இப்படி ஒத்தி வச்சுக்கிறாங்களே சந்தி வரச்சுல. அது மாதிரி ஒட்டகத்துல என்ன இருக்கும், முதுகுல எப்படி ஒரு சின்ன துண்டு என்ன செய்யும், மாட்டுலையும் இருக்குமே ஹம் குடு சொல்றது HUMP. அதுக்கு தமிழ்ல என்ன திமிழ் இருந்துவாங்க. இந்த ரோட்ல இருக்க அதுக்கும் ஹம்புன்னு தான் சொல்றது, ஹம்புன்னு தான் ரோட்ல இருக்கிறதுக்கும் ஹம்புன்னு தான். சில ஸ்லீப்பிங் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க, தூங்கும் போலீஸ்காரன்னு ஆங்கிலத்தில் சொல்றது. என்ற அவர் போலீஸ்காரன் வந்து இங்கே செய்கிற வேலையை அவர் என்ன செய்கிறார், செய்கிறார் ஸ்லீப்பிங் போலீஸ் வாங்க, தூங்கும் போலீஸ்காரன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹம் எப்படி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிருகத்தின் உயர்ந்த பகுதி எது நேரம் திமில், திமில்லையும் உச்சம் விளங்குதா என்னது, திமில்லையும் உச்சி ஜிஹாத் என்றாங்க. எனவே ஒரு இஸ்லாம் ஒரு கட்டிடம் என்றால் அதன் அத்திவாரம் ஷஹாதத், அதன் தூண் தொழுகை, அதன் கூரை ஜிஹாத். மூன்றையும் விளக்கமாக சொல்லிக் கொடுக்கிறான். எங்களுக்கு இரண்டாவது பகுதி முக்கியம். தீனின் அடிப்படையான ஷஹாதத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய பகுதி இந்த தொழுகையை உரிய நேரத்துக்கு பேணி தொழுவது அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். அதுக்கு முன்னர் இதை எவராவது விடுவாங்க என்றால் அது அவருக்கும் குஃப்ருக்கும் இடையில, இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையில உள்ள ஒன்றை அவர் என்ன செஞ்சிருக்கிறார், விட்டிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிம்ன்ற அறிவிப்பின் படி நிச்சயமாக மனிதனுக்கும் சிறுக்கு குஃப்ருக்கும் இடையில் தொழுகையை விடுதல் இருக்கிறது. நிச்சயமாக மனிதனுக்கும் சிறுக்கு குஃப்ருக்கும் இடையில் தொழுகையை விடுதல் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனை அவனுடைய இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் இடையில பிரித்து வைத்திருப்பது எது, தொழுகை. ஒரு மனிதன் தொழுகையை விடுகிறான் என்றால் அவன் இஸ்லாத்தில் இல்லை. இப்படியான ஹதீஸினுடைய உச்ச விளக்கம் தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு போன்றவரை ஏற்றுக்கொண்டு நிறுத்திச்சு. பருவு தொழுகையை அவன் கடமை என்று ஏற்றுக்கொண்ட நிலையிலும் அவன் சொல்லாமல் இருந்தாலும் கூட அவன் என்ன போவான். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டு சொல்றான். இப்படியான பல ஹதீஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்தப்பட்டிருக்கிறாங்க, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்த நாள் ஒரு சுபுஹ் தொழுகையில தான் நடந்தது. அடுத்த நாள் சுபுஹ் தொழுகை மக்கள் தொழுதுட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கத்திலிருந்து எழுப்பப்படுச்சு, சொல்லப்படுச்சு சுபுஹ் தொழுகைன்னு சொல்லப்படுச்சு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆம், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லையே என்றாங்க. சொல்லி போட்டு சுபுஹ் தொழுகையை தொழுதாங்க. அவர்களுடைய குத்தப்பட்டிருந்த காயத்திலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டே இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. தன்னுடைய சொந்த இறுதி கட்டம் குத்தப்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது. தொழுது போட்டு வந்த மக்கள் அவங்க எழுப்பி சொன்னாங்க, சுபுஹ் தொழுகைண்டு என்ன சொன்னாங்க வராது. ஆமாம், தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே இல்லையே என்று சொல்லிவிட்டு என்ன செஞ்சாங்க, தொழுதான். இப்படியான அறிவிப்புகளில் வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் இவருடைய கருத்துக்களை வைத்து தான் இந்த இது சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் அதிகமான இமாம்களுடைய கருத்தின்படி, சஹாபிகளுடைய கருத்தின்படி, ஷஹாதத்தோடு ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவர் ஏனைய ஃபர்பான ஒன்றை மறுக்காதிருக்கும் வரைக்கும் அவர் என்னத்தில் இருப்பார், முஸ்லிமாக இருந்து கொண்டிருப்பார், இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருப்பார். எனவே தொழுகை அடிப்படையான ஒன்று, அதனை தொழாமல் இருப்பது என்பது, அதனை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது படுபயங்கரமான ஏனைய பாவங்கள் எல்லாம் சிறுத்துக்கு பிறகு இதுதான் என்ன முதலாவது பாவமாக பார்க்கலாம் என்றால் அடிப்படை தௌஹீதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதே இது, தொழுகையைத்தான் சொல்றாங்க. எனவே இதை விடுவது பயங்கரமான ஒரு பாவம் என்பது தான். இரண்டாவது விளக்கத்தின் படி தொழுகையை அதனுடைய நேரத்துக்கு தொழாமல் பிற்படுத்துவது, அவர்கள் தம் தொழுகையை விட்டு மறந்திருக்கிறார்கள், அத்தகைய தொழுகையாளிகளுக்கு வேதனை அல்லது கேடு என்றால் அவர்கள் தமது தொழுகையை உரிய நேரத்துக்கு இல்லாமல் வேறு நேரங்களில் தொழுகிறார்கள், உரிய நேரத்தை விட்டும் பிற்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சூரத்துன் நிசா 103வது ஆயத்தில், சூரத்துன் நிசா 103வது ஆயத்தில், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்று சொல்லி வைத்திருக்கிறார். நிச்சயமாக தொழுகை முஃமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஜுஹ்ருக்கு ஒரு ஆரம்ப நேரமும் இறுதி நேரமும் இருக்குது, அஸ்ருக்கு ஒரு ஆரம்ப நேரம் இறுதி நேரம். எங்களுடைய 3 வருஷத்துக்கு முன்னால இந்த நேரங்கள் எல்லாம் நாங்கள் படித்தோம். ஒவ்வொரு தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் எது, இறுதி நேரம் எது. எனவே ஒவ்வொரு தொழுகைக்கும் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அல்லாஹ் சொன்ன சூரத்துல் நிசா 103வது வசனத்தில், நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் வரையறுக்கப்பட்ட, நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்று சொன்னார். இந்த உரிய நேரத்துக்கு தொழாதவர்கள் நரகம் புகுவார்கள் என்பதை அல்லாஹ் சூரத்து மரியம் 59வது ஆயத்தில் சொன்னார். சூரத்து மரியம் 59வது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னார், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கன்ஃபுன் அவ்வாஉஸ்ஸலாத்து வத்தபஉஸ்ஸஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா என்ற ஆயத்தில், நபிமார்களுக்கு பின் ஒரு சாரார் வந்தார்கள், நபிமார்களுக்கு பின் ஒரு தோன்றல் வந்துச்சு. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தொழுகையை வீணடித்தார்கள், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள், மன இச்சைகளை பின்பற்றினார்கள். அவர்கள் நரகத்தில் நரகத்தை சந்திப்பார்கள், அல்லது அவர்கள் நரக வேதனையை சந்திப்பார்கள், அல்லது அவர்கள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்ற விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகையை வீணாக்கினவர்கள், தொழுகையை வீணடித்தவர்கள் என்பதற்கு விளக்கம், ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழாமல் வேறு நேரத்தில் தொழுகிறவர்கள், ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழாமல் வேறு நேரத்தில் தொழுதவர்கள். இது சூரத்து மரியம் 59வது ஆயத். ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு விளக்கம் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்பதற்கு விளக்கம் சொல்றாங்க ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஸஹாபி. தொழுகையை விட்டு மறந்திருப்பது என்பது அதன் நேரத்தை விட்டு விடுவதாகும். இந்த ஆயத்துக்கு நாங்கள் இரண்டாவது விளக்கம் மட்டும் பார்க்கிறோமே, அதுக்கு ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹுடைய வியாக்கியானம், தொழுகையை மறந்து விடுவது என்பது அதன் நேரத்தை விட்டு விடுவதாகும். அசுர அதனுடைய நேரத்துக்கு சொல்லாமல் அந்த நேரத்தை விட்டுறது, மகரிபுடைய நேரத்தை விட்டுறது. தொழுகையை மறத்தல் என்பது அதனுடைய அந்த தொழுகையின் நேரத்தை தவற விட்டுறது. விளக்கம் எனவே இரண்டாவது விளக்கத்தின் படி இப்படி இருக்குது. மூன்றாவது விளக்கம் தான், ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும், அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழ வேண்டும். தொழுவார்கள், ஆனால் இறுதி நேரத்தில் போய் தொழுவார்கள். இது இந்த ஆயத்துக்குரிய மூன்றாவது விளக்கம். இத அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்பதை எல்லாம் வார வாரம் இன்ஷா அல்லாஹ் மேலதிக விளக்கமாக பார்ப்போம். இப்ப நான் கடைசியாக உள்ள இந்த ஆயத்தில் தொழுபவர்களுக்கு தண்டனை அல்லது கேடு, அவர்கள் தமது தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறார்கள், அப்படியான தொழுபவர்களுக்கு கேடு அல்லது தண்டனை என்று இந்த ஆயத்துக்குரிய விளக்கம். இப்ப இதுவரைக்கும் அராய்த்தல்லதி யுக்தீபு பித்தீன், கூலியை கூலி நாளை பொய்ப்பிப்பவரை நபியை நீர் பார்த்தீராம், சதாலி கல்லதி எதோயத்தீம், அவர் அனாதையை தட்டிவிடுகிறார், வலாய ஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், மேலும் மிஸ்கீனுக்கு உணவளிப்பதை அவர் தூண்டுவது கிடையாது, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கு வேதனை அல்லது நஷ்டம் கேடு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எத்தகையவர்களெனில் தம் தொழுகையை விட்டும் மறந்து இருக்கிறார்களே அவர்கள், அத்தகைய தொழுகையாளிகளுக்கு கேடு அல்லது நஷ்டம் அல்லது தண்டனை. இன்றைக்கு நாங்கள் நோ மிஸ்கீனுக்கு உணவளித்தல், அதற்கு தூண்டுதல், தொழுகையை தொழாமல் இருத்தல் விடுதல், தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழாமல் விடுதல் என்பதை விளக்கமாக படித்தோம். இந்த ஆயத்தில் மற்றும் ஒரு விளக்கம் இருக்குது, வார வாரம் படிப்போம். அதாவது தொழுகையை உரிய நேரத்துக்கு தொழுதல், ஆனால் இறுதி கட்டத்தில் தொழுதல். ஏதாவது சந்தேகங்கள் தெரிவுகள் இருந்தால் பேசிக்கொள்வோம். இபுனு உம்மி அபுத், உம்மு அப்துடைய மகன், உம்மு அப்துடைய மகன், உம்மு அப்து என்பது அது அவனுடைய தாயாக இருந்திருக்கணும். ஆனால் இது அவங்களைத்தான் குறிக்கும், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் விளங்குகிறா, அப்துல்லா அடிமை சொல்றது. அபுத் என்பவர் ஒருவருடைய பெயராக இருக்கணும். உம்மு என்பது அவர்களுடைய தாய் எடுத்துக்கொண்ட புனை பெயராக இருந்திருக்கும், உம்மு அபுத், அப்துடைய தாய். வேற ஏதாவது இருக்குதா? முடிச்சு கொள்ளும். சல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைக்.